கவிஞர் இனா முருகையன் அவர்களிடம் இந்த அரங்கினை கையெழுத்து விடைபெறுகிறேன்.
நாங்கள் தானா ஜெயசீலனின் கைகளுக்குள் சிக்காத காற்று கவிதை நூல் வெளியீட்டுக்காக இங்கே கூடியிருக்கின்றோம். இதிலே முதலாவது நிகழ்ச்சியாக வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. அதனை திருக்குமரன் அவர்கள் இங்கே நிகழ்த்தி வைப்பார். திருக்குமரன் அவர்களை பல பேர் அறிந்திருப்பார்கள். அவர் எங்களுடைய செய்தி ஊடகங்கள் மற்றும் கலை ஊடகங்களின் வாயிலாக பல பேருக்கு அறிமுகமானவர். அவருடைய குரலை எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். ஆளை இப்பொழுதுதான் சில பேர் பார்க்கக்கூடும். திருக்குமரன் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரு கனதியான ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் ஓராண்டுக்கு பின் சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி. தாய் மொழி மீதான ஆளுமை என்பதும் அதன் செறிந்த வடிவமான கவிதை கைவரப்பெறுதல் என்பதும் சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுபவ ஆளுமையாகும். இந்த வரன்முறையில் இருந்தும் அது கொடுக்கப்படும் வடிவங்களிலிருந்தும் கவிஞனின் இருப்பையும் நிலைத்தலையும் அறியலாம். இன்று தமிழ் கவிதை உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே மரபு அறிந்தவர்களாக அல்லது சந்தம் ஓசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், learn the rules then break some என்று. அதாவது அடிப்படை மரபு தெரிந்தபின் அதை உள்வாங்கிக் கொண்டு புதுக்கவிதை போன்ற வடிவங்களில் இறங்கலாம் என்று. இன்று அவ்வாறு எதுவுமே நடப்பதில்லை, ஆனால் பேச்சுக்கள் தான் அதிகம். இன்று புதின பத்திரிகைகளெல்லாம் தங்களை பதிதலை குறிக்கோளாக கொண்ட விமர்சகர்களாலும் மரபு குறித்து மழைக்கு கூட ஒதுங்க தெரிந்து கொள்ளாதவர்களாலும் கவிதைகள் குறித்த பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன, எழுதி காட்டப்படுவதில்லை, அவர்களால் எழுதவும் முடிவதில்லை. இத்தகையதொரு அபாயகரமான காலகட்டத்தில் இப்படியான கைகளுக்குள் சிக்காத காற்று போன்றதான ஒரு தரமான வரவு சார்ந்த வரவு மனம் மகிழத்தக்கதாகும். அம்மகிழ்வோடு நல்லூர் தானா ஜெயசீலனின் இரண்டாவது தொகுப்பான கைகளுக்குள் சிக்காத காற்று கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள சான்றோர்களை வரவேற்கும் வாசலுக்கு வருகிறேன். முதலில் எங்கள் கவிதை பரம்பரையில் நாங்கள் அறிமுகம் அல்லது கவிஞர் என்று அறிமுகம் கண்டுகொண்ட விழா தலைவர் திரு முருகையன் அவர்கள், கவிஞர் இனா முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அத்துடன் எனக்கு முகுந்தன், கவிஞர் முகுந்தன் பாடிய வரி ஞாபகம் வருகிறது. ஆசிரியர் திரு பஞ்சாட்சரம் அவர்கள், பாட்டுச்சரமையா பஞ்சாட்சரமையா உந்தன் வரமையா நான் பெற்ற வாழ்வு என்று. அப்படி யாழிந்து கல்லூரியின் அந்த கவிதை வளர்ச்சியில் அல்லது கவிதை ஊற்றில் ஒரு பெரிய பங்கு எடுத்த திரு பஞ்சாட்சரம், கவிஞர் சாவை பஞ்சாட்சரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இன்று ஈழத்து இலக்கிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் விமர்சகர்கள் என்று கைலாசபதி சிவத்தம்பி போன்றோரை எல்லாம் தாண்டி இன்று நாங்கள் ஏராளமான நிறைய எங்கள் அனுபவ உள்வாங்கல்களை பலரிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நுகுமான் மற்றும் சிலர் சில தள்ளி நிற்கின்ற சில பேராசிரியர்களுக்கு அப்பால் இன்று எங்களுக்கு முன்னே யாழ் எங்கள் நேரே நின்று பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்கின்ற பேராசிரியரான சண்முகதாஸ் அவர்கள், அவர்கள் இந்த விழாவுக்கு வருவிட்டு மனவோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் யாழிந்து கல்லூரியில் படித்த மாணவர்கள் என்றாலே எந்த நாட்டில் இருந்தாலும் நிச்சயமாக ஆசிரியர் எங்கள் மதிப்புக்குரிய ஆசான் வழிகாட்டி நண்பன் எல்லாம் சொல்லலாம், ஆசிரியர் திரு சிவராமலிங்கம் அவர்கள், அவரையும் நான் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இங்கு ஆய்வுரைகள் நிகழ்த்த வந்துள்ள ஒரு நல்ல அறிவிப்பாளன், நல்ல விமர்சகன், இன்று விரல் விட்டு அல்லது விரல் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வாசகன் என்று சொல்லக்கூடிய வேல்தஞ்சன், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பேராயர் அதிவணக்கு துக்ரி எஸ் ஜெபனேசன் அவர்கள், உலக அறிஞர்களில் ஒருவராக எங்கள் தமிழினத்துக்கு மகிழ்ச்சி பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அடையாளம் காணப்பட்ட எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் அதிவணக்கு துக்ரி எஸ் ஜெபனேசன் அவர்களையும், மற்றும் இன்றும் மரபு பிறழாது இன்னொரு மொழியின் ஆழத்தையும் அறிந்து எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் உலைக்களம் தொகுதி ஊடாகவும் இன்னும் வர இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கவிதை நூலின் ஊடாகவும் எம் உணர்வுகளை எல்லாம், அல்லது உணர்வுகளின் உணர்கொம்பின் மென்தண்டுகளையெல்லாம் எங்களை கிளர்ச்சி கொள்ளச் செய்த கவிஞர் புதுவைரத்தினுரை அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வர என்று வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் அன்புக்குரிய நண்பன் நல்லூர் தானா ஜெயசீலனின் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருக தந்து அதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த வரவேற்புகளை தெரிவித்து இந்த விழாவை தொடர்ந்து கேட்டு ரசிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி.
அடுத்ததாக இந்த விழாவுக்கான வாழ்த்துரையை கவிஞர் சானாவியனா பஞ்சாட்சரம் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார். அவரை தம்முடைய உரையை வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். கவிஞர் பஞ்சாட்சரம் அவர்கள்.
விழா தலைவர் கவிஞர் முருகையன் அவர்களுக்கும், இங்கு மேடையிலே உரைகள் ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற கல்விமான்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், சபையிலே உள்ள இலக்கிய ரசிகர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த அன்பார்ந்த வணக்கம். இந்த வாழ்த்துறையை சொல்லும்படியாக என்னுடைய மாணவன் த. ஜெயசீலன் என்னை கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு பொருத்தமான ஒரு வேலையை செய்கின்ற வாய்ப்பினர் கிடைத்ததாகவே நான் மகிழ்ந்தேன். சம்பிரதாயத்துக்கு வாழ்த்துகிற வாழ்த்தாக இல்லாமல் இந்த வாழ்த்து என்னுடைய வாழ்த்து இதயபூர்வம். பிரதிபலிப்பாக மக்களுடைய உணர்வுகளை பேண வேண்டும். மக்களுடைய உணர்வுகள் பேணப்பட்ட இந்த யூதர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டும் ஒவ்வொரு தேசத்திலும் சிதைந்து சீரழிந்து போயிருந்த காலத்திலும் பிறர்கள் திரும்ப வந்து தங்களுடைய தாங்கள் மறந்து எந்தெந்த தேசத்து போனார்களோ அந்தந்த தேசத்து மொழிகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி எல்லாம் சேர்ந்து வந்த பொழுது தாங்கள் பேசாது விட்டு தங்கள் தாய்மொழியை திரும்ப உயிர் கொடுத்து பேசி நிர்வாக மொழியாகவும் கல்வி மொழியாகவும் பேச்சு அதாவது பேச்சு மொழியாகவும் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணமானது அவங்களோட உணர்வு பேணப்பட்டிருந்தது. இந்த உணர்வு பேணப்பட்டுக் கொண்டிருந்தால் எங்களுடைய உணர்வுகள் நாங்கள் இன்னும் சில கஷ்டங்களை தாங்கி கண்டு அதாவது சீரழிந்து சிதறுண்டு போனாலும் திரும்ப ஒரு நேரம் வருகிற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த உணர்வு உந்த காரணமாக நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை எல்லாம் நாங்கள் புகழி மீட்டு நாங்கள் ஒரு இனமாக திரும்ப தலைநிற முடியும். அப்படியான காலத்தின் தேவையை ஒலிக்கின்ற குரல் அவருடைய குரல். அந்த குரல் அப்படியே என்றும் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் வளைந்து விடாமல் தன் சிவத்துவத்தை இழக்காமல் தன்னுடைய குரல் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மற்றது எங்களை சமூகத்தில் அதாவது இந்த புத்த ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் ஆயிரம் இல்லது பனுவர் அன்று என்று நன்னூலே ஒரு இலக்கணத்தை கூறுகின்றது. அதாவது எந்த சிறந்த பெரியார் எழுதிய நூலாக இருந்தாலும் எந்த சிறந்த தரமான நூலாக இருந்தாலும் அந்த நூலுக்கு பாயிரம் வேண்டும். பாயிரம் என்பது ரெண்டு, பொது பாயிரம் சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் நூலாசிரியர் எழுவது, சிறப்பு பாயிரம் நூலாசிரியனுடைய நண்பன் நூலாசிரியனுடைய குரு நூலாசிரியருடைய மாணாக்கணிவர்கள் ஒருவர் எழுவது சிறப்பு பாயிரம். அதை அணிந்துரை மதிப்பு என்றுதான் சொல்லுகிறோம், முன்னுரை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த அணிந்துரை மதிப்பு இவற்றில் ஒன்று இல்லாத ஒரு நூல் நூலல்லவா என்று நன்னூல் இலக்கணம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் சத்யசீலன் அவருடைய கனவுகளின் எல்லை என்ற முதலாவது நூல கூட அவருடைய அணிந்துரையும் வாங்கவில்லை, மதிப்புரையும் வாங்கவில்லை. இந்த நூலுக்கும் அப்படியே அணிந்துரையும் மதிப்புரையும் வாங்கவில்லை. இது எங்களுடைய விவாதம் சிறந்தது என கண்டதாலே போட்டிருக்கிறார். தேர்ச்சி ஏற்படும். அப்ப நாங்கள் அந்த நிலை சொல்லி நாங்கள் அதை நோக்கி புத்தகங்களை கொண்டு போறத விட்டோம், இந்த எழுத்துல கொண்டு போறத விட்டோம். நாங்கள் அந்த நிலை இருந்து கவர்மெண்ட் பற்றி அந்த புத்தகத்தை சொல்ல முடியும். நான் இருக்கியேன் இருக்கியேன் என்று ஒரு இருக்கிறது இருக்கியேன் என்று சொல்றேன். அவர் அவரை இருக்கியிருந்தால் தெளிக்க வேண்டிய ஆள் அதை கொஞ்சம் முழங்கட்டுக்கு வேண்டி இருக்கியேன் என்று சொல்றேன். ஏன் ஐயா எல்லாரும் இருக்கிறேன் என்று சொல்ல அவர் எல்லாம் இந்த கொஞ்சம் இந்தியாவுக்கு வழங்குமா எங்களுக்கு வழங்கும் இந்தியாவை ஏன்னா டிவியிலும் திரைப்படத்திலும் சினிமா பாட்டுகளிலும் அது புத்தகங்கள் ஆச்சாரியம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. மண்டல உள்ளது பேசுகிற போது யார் செய்ய வழங்கா இந்த இருக்கிய அதை அந்த திக்கு வேலை தவிர மற்றவர்களை வழங்கா அவர் இப்படியாக நான் அந்த கொஞ்சம் பேசி மொழிகளை சீரழித்து மாதர்களை குழப்பதை ஒழியா எங்களை இலக்கியம் பலரும் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அவருடைய மொழியிலே சென்ற தொகுதியை விட இந்த தொகுதியிலே சிறப்பு மொழிச்சொம்மை மேம்பாட்டுக்காக அவர் இன்னும் அது இன்னும் மேம்பட வேண்டும். புதுக்காக வனவாசம் போய்விட்டு முயற்சி அவருக்காக சொன்னவர் அது புதுக்காக கேட்கா அது என்ன சொல்ல வச்சா அவருக்கு புதுக்காக நல்லா எழுத எழுத மோடி அவற்றை கையாட்சி உட்பட உட்பட அவருடைய சொற்களஞ்சம் பெருக பெருக வரவு கவிதாக பாடக்கூடிய வந்துடுது. அவருக்கு கூட நீ திரும்பி பார்த்த தந்த புதுக்கதெல்லாம் அப்படி இருக்கு
வழங்கிய கவிஞர் பஞ்சாத்தன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக தலைமை உரை என்பதை ஆற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்பொழுது கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற கவிதை தொகுதியிலே இருக்கின்ற கவிதைகளை பற்றி அதிகம் சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் அவற்றை பற்றி சொல்லுவதற்காக இங்கே அறிமுக உரை செய்பவர்களும் ஆய்வுரை செய்கின்றவர்களுமாக நான்கு பேர் இருக்கின்றார்கள். ஆகையினாரே இந்த விழாவிலே நான் தலைமை தாங்கும் பொழுது ஒரு சில உண்மைகளை இந்த இடத்திலே தெரிவிப்பது எனக்கும் பெருமை தரும் என்பதனால் நான் அதனை தெரிவிக்க விரும்புகின்றேன். திரு தானா ஜெயசீலன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் என்னை அணுகி இலக்கணம் யாத்திரத்தனம் பெற்ற வேண்டும் என்ற தமது விருப்பத்தை நினைவுக்கு தெரிவித்தார். அப்பொழுது அவர் பட்டதாரியாக இருக்கவில்லை. அவர் அதை விட பட்டதாரியாக இல்லாத வருவதற்கு முன்பே இந்த கவிதையின் நுட்பங்களை அறிய வேண்டும் என்ற விருப்பம் படைத்தவராக இருந்திருக்கின்றார். ஏன் அதனை அவர் யாப்பை கட்ட வேண்டும் என்று அவர் ஏன் விரும்பினார் என்று நான் அவரை விசாரிக்கவில்லை. அவர் தம்மோடு கோலத்தில் இளைஞர்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுடைய வீட்டு முன் பிராந்தையிலே நாங்கள் இருந்து இந்த கவிதை கலையை பற்றி யாத்திலக்கணம் என்ற மட்டிலே இல்லாமல் அதற்கு அப்பாலும் கவிதை கலையின் நுட்பங்களை பற்றி நாங்கள் பேசி கலந்து உரையாடி படிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அவர் செய்தார். அதாவது என்னுடைய வீடு ஒரு பெண்ணை பள்ளிக்கூடம் போல அமைந்த நினைக்கின்றேன். ஒரு 10-15 வகுப்புகளுக்கு செல்லலாம் என்று 10-15 வகுப்புகளிலே எனக்கு தெரிந்த சில நுட்பங்களை அவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அன்று தொடக்கம் அவர் என்னை ஒரு மிகவும் மரியாதையோடு கௌரவித்து பழகி வந்திருக்கின்றார். ஜெயசீலன் அவர்கள் யாப்பு படித்தார் என்பதற்காக அவர் வரவு கவிஞராக வருவார் என்று சொல்லி என்னுடைய நேரத்திலே புதிய எல்லைகளை வகுக்கின்றனவாகவும் இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். இதுதான் நான் இந்த இடத்திலே பிரதானமாக சொல்ல வேண்டியது. ஏற்கனவே இருக்கின்ற எல்லைகள் சிலவற்றை மூடுவதாகவும் அதே நேரத்திலே புதியதான சில எல்லைகளை வகுத்து நிறுத்துவதாகவும் ஜெயசீலனுடைய கவிதைகள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் இப்போது நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளப் போகின்றீர்கள். நீங்கள் இனிமேல் வாங்கி அதனை படிக்கப் போகின்றீர்கள். அவ்வாறு படிக்கப் போகின்ற அந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற இந்த நல்ல விழாவிலே என்னை தலைமை தாங்கி இந்த தலைமை உரையை வழங்குமாறு கேட்டதற்காக ஜெயசீலன் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் இந்த இடத்திலே தெரிவித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெற இருப்பது அறிமுக உரையாகும். ஏனென்றால் புத்தகத்தை பற்றிய அறிமுகம் இல்லாமல் நாங்கள் அறிமுக உரைகளுக்குள் அறிமுக உரை இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதனை பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவருக்கு அறிமுக உரையை செய்ய போகின்றவராகிய அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை என்பதை நான் மிகை அந்த மிகையான செயலை செய்யாமல் இப்பொழுது பேராசிரியர் அவர்களை தம்முடைய உரையை வழங்கும்படி கேட்டுக் கொள்கின்றேன். வாழ்த்துறை உரை அமர்ந்திருக்கின்ற கவிஞர் பஞ்சாட்சரம் அவர்களே, முதல் பிரதி வருவதற்காக இங்கு வருகை தந்துள்ள எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உள்ள நூலறிஞர் திரு கானா சிவராமலிங்கம் அவர்களே, இந்த நூலுக்கு ஆய்வுரைகள் வழங்க வருகை தந்துள்ள திரு கானா வேல் தஞ்சன் அவர்களே, பேராயர் அதி வணக்கத்துக்குரிய கலாநிதி ஜெபனேசன் அவர்களே, கவிஞர் பத்மநாதன் அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு ஜெயசீலன் அவர்களே, அவையிலே உள்ள பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். 80 மேற்பட்ட கவிதைகளை கொண்ட இந்த கைகளுக்குள் சிக்காத காற்று இன்றைக்கு வெளிவருகின்றது. கவிஞர் ஜெயசீலனுடைய 2வது கவிதை தொகுதி. 1வது கவிதை தொகுதியிலும் அதை வெளியிடுகின்ற வேளையிலே அதிலே பங்கு பெற்றிருந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜெயசீலன் கம்பன் கழகத்தின் ஊடாக எனக்கு அறிமுகமானவர். நான் நிற்கின்றேன். கவிதை உலகிற்கும் அவர் சில வேளாதன் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார். இந்த கவிஞன் வயதிலே மிகவும் உடையவர். அவருடைய இளமை, அந்த இளமைக்கேற்ற எண்ணங்கள், துடிப்புகள், அவருடைய சிந்தனைகள், இவை அவருடைய கவிதைகள் ஊடாக நாம் தரிசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 1வது தொகுதியிலும் இந்த தொகுதியிலும் ஏற்கனவே கவிஞர் பஞ்சாட்சரம் அவர்கள் ஒரு சான்றிதழ் வழங்கிவிட்டார். அதாவது 1வது தொகுதியிலே இருந்து இந்த தொகுதி முன்னேறி இருக்கின்றது என்று கூறிவிட்டார். இறையின் துணை வேண்டும் என்று சொல்லி இந்த கவிதை தொகுதி தொடங்குகின்றது. துணை தர வேண்டும் என்று சொல்லி வானவெளியெங்கும் வசிக்கின்ற தெய்வங்கள், நீலக்கடல் முழுவதும் நிறைந்துள்ள தேவதைகள், பூமியுடன் பாதாள லோகத்திலும் வாழ்ந்து லோக க்ஷேமம் பார்க்கும் ரட்சகரே, மலைக்கும் தீயுக்கும் ராஜாவினை நம்பியோர்களின் பெய்யை துடைக்கவும் ஞானவான் இங்கு யாருமே இல்லையா? ஞானவான் இங்கு யாருமே இல்லையா என்ற கேள்வி எழுவதென்றால் ஞானவான் ஒருவரும் இல்லை என்றுதான் அவர் நினைக்கிறார். எனக்கு அப்படி உடன்பாடு இல்லை, உங்களுக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது.
நான் அவனைப் போல இல்லை, நான் இவனைப் போல இல்லை என்றுதானே எனக்கு ஏக்கம் வருகிறது. அது தவறு. உன்னை போல உலகத்திலே ஒருவனும் இல்லை என்று யோசி, அப்பொழுது நீ உரிமையோடு இருப்பாய், நீ செல்வந்தனாக இருப்பாய். இதைத்தான் டேல் கார்னகி என்ற அறிஞர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டியது உங்களைப் போல உலகத்திலே ஒருவரும் இல்லை, அதுதான் உங்களுடைய பெருமை. ஆகையினாலே இன்னொருவனைப் போல இருக்க அவனைப் போல பாசாங்கு செய்ய ஆசைப்படாதே, நீ கட்டாயம் கவலைப்படுவாய். நான் நானாயிருப்பேன், நீ நீயாய் இருந்துகொள். நான் நீயாய், நீ நானாய், கூடுவிட்டு கூடு பாய்ந்து விட முடியாது, விளங்குகிறதா? நான் உன்னை நானாய் இரு என்று சொல்லவில்லை, அதுபோல் நான் நீயாக வேணும் என்று நினைக்காதே என் நண்பா என்றார். இது ஒரு பெரிய தத்துவம். இவருடைய பாடல் இவ்வளவு சிறப்பு. பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் சொன்னார்கள், இங்கே மரபு, அந்த ஆராய்ச்சியிலே நாங்கள் இறங்க தேவையில்லை, இது ஒரு கவிதை. ஆனால் அவருக்கு தனக்கு கைவைந்த கழிவில்லை, இசையிலே கலிப்பாவாக எல்லாவற்றையும் அமைத்திருக்கின்றார். அது போற்றுதற்குரிய ஒரு விஷயம். ஒரு தொடர் இருக்கிறது என்னவென்றால், சொற்கள் நடந்தால் உரைநடை, சொற்கள் நடனமாடினால் அது கவிதை. இங்கே சொற்கள் நடனமாடுகின்றன, அதனாலே இவைகளெல்லாம் கவிதையாகின்றன. ஆகையினாலே என்ன மரபை பின்பற்றினார் என்று நாங்கள் பார்க்க தேவை. இவருடைய சொல்லாட்சி ஆழ பதிந்து விடுகிறது. மிக அழகாக தன்னுடைய கவிதைகளிலே சொற்களை கையாண்டு எடுத்து தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் சிலவற்றை எடுத்தேன். இந்த உவமை சிறப்பு 15 அதிகாரத்திலே ஒரு அழகான உவமையை பார்த்தேன். மலைக்கு என்ன உதாரணம் கூறுகிறார் பாருங்கள், மலை எப்படி இருக்கிறது என்று. தடிமன் பிடித்தொழுகும் மூக்காய் தர நோக்கி அடிக்கடி மலை சிந்தும் அதிகாலை பனி புகாரும். தடிமன் பிடித்தொழுகும் மூக்காய் தர நோக்கி அடிக்கடி மலை சிந்தும் அதிகாலை பனி புகார் என்று மலைக்கு அவர் சொல்லுகிறார். அதே போல பல சிறந்த சொற்றொடர்கள் உவமை சிறப்புகளை இதிலே பார்த்தோம். இது கால பதிவு. ஒரு காலகட்டத்திலே இவைகளெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படும். நம்முடைய பிரச்சனைகளை, நாம் கடந்து வந்த பாதைகளை, எமது கண்ணீரை, எமது வேதனைகளை, எமது குமுறல்களை அறியாத ஒரு உலகம் ஒரு காலத்திலே அவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முற்படும் பொழுது நிச்சயமாக தேசிலனுடைய கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் மட்டுமல்ல ஜெர்மன், இத்தாலியன் போன்ற மொழிகளிலே கூட மொழிபெயர்க்கப்பட்டு படிக்கப்படும். ஏனென்றால் மிகவும் உருக்கமாக, மிகவும் வேதனையோடு இந்த கவிதையை தேசிலன் தந்திருக்கிறார். அவை பார்க்கின்ற பொழுது வேறு ஒருவரும் சொல்ல முடியாத அளவு சிறப்பாக இந்த கவிதைகளை அவர் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கால பதிவு. இந்த காலம் எப்படியாக இருந்தது, இந்த கவிதை எவ்வாறு தோன்றியது என்று இப்பொழுது நாங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே பாரதியாருடைய கவிதைகளை எழுத்தண்ணி படிக்கிறோமே, அதைப் போல ஒரு காலத்திலே இந்த கவிதைகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். தேசிலன் அவர்கள் முதன்முதல் தன்னுடைய கவிதையை வெளியிட்ட பொழுது நான் அவரை பாராட்டினேன். என்னவென்றால், இந்த காலத்திலே பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் பெண்களை பற்றியும் காதலை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தேசிலன் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு இவற்றை தொடவும் இல்லை, அவரை பாராட்டுகிறேன் என்று. ஆனால் இப்பொழுது ஒரு கொஞ்சம் சலனம் தோன்றியிருக்கிறது போல தெரியும். ஜெயசீலனிடத்திலே கொஞ்சம் மாற்றம். அது ஒருவேளை அவருடைய பருவக் கோளாறாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், மாசிப்பனினால் எனக்கு விளங்கவில்லை, அவர் வேறு கருத்தென்றால் எனக்கு சொல்லுங்கள். மாசிப்பனினாளின் நடுநிசையில் திடீர் தும்மல், காதல் நுழைந்த காரணம்தான் மெய்யனினும் ஆதங்கம் தோன்றிட்டு நீதான் நினைத்தாயோ. சொல்லி முடிக்கிறார். யாரோ நினைத்து விட்டார்கள் என்று அவர் சும்மா கற்பனை செய்து மகிழ்ச்சி அடைகிறார். இப்படியாக ஜெயசீலன் இப்பொழுது ஒரு மாறுதலையும் அடைகிறார். அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ஜெயசீலனை நான் மெய்யாகவே பாராட்டுகிறேன். இந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த கருத்துக்களை அள்ளி வழங்குபவர். எங்களுடைய நாட்டின் மீது மிகுந்த பற்றுடையவர், அன்புடையவர், நல்ல விதைகளை தூவிக்கொண்டிருக்கிறார். வரதராஜன் சொன்னது போல ஒரு காலத்திலே அவையெல்லாம் கனி கொடுக்கும். ஆகையினால் நான் இந்த மகிழ்ச்சியோடு ஜெயசீலனுடைய இந்த கவிதை வெளியீட்டு விழாவுக்கு வந்தேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல், நன்றி. தொடர்ந்தும் அவருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
ஆய்வுரே இதுவரை நாங்கள் கேட்டோம். உண்மையிலே இப்பொழுது அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிறப்பு பிரதிகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி விளம்பரம் இருக்கின்றது. அதனை இப்பொழுது நாங்கள் அது இப்பொழுது நடைபெறும். அதனை வழங்குமாறு திரு ஜெயசீலன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை எமது ஆசான் சிவராமலிங்கம் ஆசிரியர் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திரு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள், அதிபர் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலை, குமாரசாமி அவர்கள் சார்பாக திருமதி பாலகுமார் அவர்கள், எச்எம் சஞ்சிகை சார்பாக திரு கனகரத்னம் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், சார்பாக திரு கிருபா அண்ணன் அவர்கள் அடுத்த சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், ஆனந்தா அவர்கள், அடுத்து திரு ஆனந்த சபேசன் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், அடுத்து திரு சீனா தயாபரன் கிராம சேவர்கள் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், திரு கணேசராஜா அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், உபநாதன் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார்கள், அடுத்து திரு மணிராஜ் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார்கள், அடுத்தது திரு சுரேஷ் விஜய் ஒளிப்பதிவு கூட உரிமையாளர் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார், வழங்கும் நிகழ்வு நிறைவு வருகிறது. அடுத்த நிகழ்ச்சியை தலைவர் திரு முருகையன் அவர்கள் தொடர்ந்து வழங்குவார்.
பூவண்ணா பத்மநாதன் அவர்களும் வழங்க இருக்கின்றார். வேல் தஞ்சன் ஒரு பல வகையிலும் இலக்கியத்தோடும் அரசியலோடும் உலகியலோடும் ஈடுபாடு கொண்ட ஓர் இளைஞர். அவர் ஆங்கில அறிவு உடையவராக இருப்பதோடு மொழிபெயர்ப்பு முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார். அதனால் அவருடைய பார்வை புலம் மிகவும் விரிந்த ஒன்றாக இருக்கின்றது. அத்தகைய இளைஞராகிய வேல் தஞ்சன் அவர்களை இந்த ஜெயசீலனுடைய நூலை பற்றிய ஆய்வுரையை வழங்குமாறு அவரை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். திரு வேல் தஞ்சன் அவர்கள்,
இங்கே அரங்கிலே மூத்த தலைமுறை கவிஞரான முருகையன் அவர்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்கள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் இருக்கிறார். ஆங்கில விரிவுரையாளரும் தமிழ் கவிஞருமான சுவர்ணா பத்மநாதன் அவர்கள் இருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் உப அதிபர், இலக்கிய ஈடுபாடு கொண்ட பெரும் அறிஞர் திருவாளர் சிவராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார். கவிஞர் ஜெயசீலன் அவர்களே, அவையிலே இருக்கின்ற மூத்த கவிஞர் பரம்பரையைச் சேர்ந்தவர்களே, இளைய இலக்கிய செம்மல்களே, இங்கு பார்க்கின்ற பொழுது அனைவரும் கவிஞர்கள் போலத்தான் தெரிகிறது. ஏதோ ஒரு வகையில் கவிதை தொடர்போ, முன்னொரு காலத்திலே கவிதை எழுதிய தொடர்போ, அல்லது இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்ற தொடர்போ, ஏதோ ஒரு வகையிலே ஒரு கவிதை தொடர்புள்ள கூட்டமே இங்கே காத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆய்வு முறையை நான் முன்வைக்க இருக்கின்றேன். சில வேளைகளில் இது சில திசைப்படுத்தல்களை செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த பணியை ஆற்ற உள்ளேன். கவிஞர் ஜெயசீலன் பற்றி பேராயர் அவர்கள் மிகவும் நேர்த்தன்மையான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார். அவரும் ஒரு தமிழறிஞன், ஒரு சமூக இயல்வாதி. யாழ் சமூகத்தை மட்டுமல்ல, இலங்கை சமூகங்கள், உலக சமூகங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர். எனினும் அவர் மிகையான நேர்த்தன்மையான கருத்துக்களையே முன்வைத்து சென்றிருப்பதாக கருதுகிறேன். அந்த வகையில் ஆய்வு அணுகுமுறையில் இலக்கியம், இலக்கிய கர்த்தா, இலக்கிய கர்த்தா வாழும் சமூகவியல் பின்புலன் என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலில் இலக்கியத்தையும் இலக்கிய கர்த்தாவையும் உருவாக்கியிருக்கின்ற அவ்வக்காலத்தின் சமூகவியல், பொருளாதார, அரசியல் சூழமைவை விளங்கிக் கொண்டு இயலுமான அளவு சாத்தியமான தீர்மானத்துக்கு வர வேண்டிய அவசியம் உள்ளது. அந்த வகையில் கவிஞர் தானா ஜெயசீலனையும் அவரது படைப்பையும் புரிந்து கொள்வதற்காக அவருக்கு முன்னும் அவரது சமகாலத்திலும் எமது தேசிய அரசியல் அசை வியக்கத்தின் பெரும்பாகமான பெரும்பான்மை ஓட்டம் தமிழ்த் தேசியவாத அரசியல் சுழற்சிக்குள் நின்றமையையும், அவரை உருவாக்கிய யாழ் சமூகவியல் பின்புலம் பெரிதும் சைவ சமய ஆசார பூதித்தனங்களுடன் மரபுவாத தொன்மைத்துவமான சாதிய பிளவுகள், முரண்பாடுகள் நிறைந்ததாக உள்ளமேயும் கருத்திலே எடுக்க வேண்டியிருக்கிறது. திரு தானா ஜெயசீலன் அவர்கள் ஒரு சில மார்க்சிய தளம் கொண்ட சஞ்சிகைகளிலே சில ஆக்கங்களை எழுதியிருந்தாலும், பெரும்பாகமான பெரும்பான்மை ஊட்டமான தமிழ்த் தேசிய தளம் கொண்ட இலத்திரனியல் ஊடகம் ஒன்றில் ஆரம்பத்திலும், பின்னர் தமிழ்த் தேசிய தளம் கொண்ட அச்சு ஊடகங்களிலும் தனக்கான கவிதை தளங்களை விரித்துக் கொண்டிருந்தார் என்பது யாம் அறிந்ததே. இனப்போர்க்காலத்துக்குள் யாழ் இந்து கல்லூரியில் கற்று யாழ் பல்கலைக்கழகத்திலே பௌதிக விஞ்ஞான பட்டதாரியாக பயின்றவர். இனப்போரின் சகல பரிமாணங்களிலும் ஒரு சாதாரண சிவிலியன் என்ற வகையிலும் அனுபவங்களை சம்பாதித்தவர். இவரை கவிதை துறையில் பாடசாலை வாழ் நிலையில் ஊக்குவித்த ஊக்கியாக இவருக்கு இன்று வாழ்த்துறை வழங்கிச் சென்ற பண்டிதரும் கவிஞருமான சானாவேனா பஞ்சாட்சரம் அவர்கள் இடம் பிடித்திருக்கின்றார். மேலும் மிகவும் பொப்புலர் ஸ்டேஜஸாக திகழ்ந்த கம்பன் கழகத்தின் ஜெயராஜ் அவர்கள் ஒழுங்குபடுத்தும் அரங்குகளும் தானா ஜெயசீலனின் தொடக்கங்கள் எனலாம். மாநகர சபை நூலகத்துக்கு வருகை தந்தால் பெரும்பாலும் இந்திய சஞ்சிகைகள், குறிப்பாக தமிழ்நாட்டு சஞ்சிகைகளில் ஜெயசீலன் அண்மைக்காலம் வரைக்கும் மூழ்கியிருந்ததை நான் அவதானித்துள்ளேன். பட்டதாரி ஆசிரிய தொழிலில் சிறிது காலம் பச்சிலைப்பள்ளி பகுதியில் கடமையாற்றிய அவர் தற்பொழுது இலங்கை நிர்வாக சேவையில் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம். அச்சேவைக்கான தயார்படுத்தலுக்கான முன்னாயத்த கற்கை நெறியொன்றில் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அபிவிருத்திக்கும் நிர்வாகத்துக்குமான இலங்கையின் நிபுணத்துவ வள நிலையத்தில் அவர் தற்பொழுது பயிற்சி நெறியொன்றை பூர்த்தி செய்யும் நிலையில் உள்ளார் என்றும் நினைக்கிறேன். இதற்கப்பால் இவரது காலத்திற்கு சற்று முந்திய இவரது சமகாலத்திய சில ஈழக்கவிஞர்களை அறிமுகம் செய்கிறேன். அதில் நான் எடுத்துக்கொள்ளும் தொடக்க எல்லை மரணத்துள் வாழ்வோம் என்பதாகும். மரணத்துள் வாழ்வோம் தொகுதியில் வருகின்ற முருகையன், சோவண்ணா பத்மநாதன், மூனா பொன்னம்பலம், எம் ஏ நுகுமான், சண்முகம் சிவலிங்கம் இவர் கிழக்கைச் சேர்ந்தவர், தாவண்ணாய் ராமலிங்கம், சீனா சிவசேகரம் இவர் பொறியியல் துறை பேராசிரியர், பேராதனை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி வருபவர், ஆனா இயேசுராசா, வாயிசா ஜெயபாலன், சேரன், சூனா வில்வரத்தினம், மூனா புஷ்பராஜன், சாருமதி, ஆதவன், ஊர்வசி, ஹம்சத்வனி, நாவண்ணா சபேசன், இளவாலை விஜயேந்திரன், பாலசூரியன் சிலர் இவர்களில் தமது இயற்பெயரை விட்டு புனைவேர்களில் இருக்கிறார்கள். ஔவை, துஷ்யந்தன், ரஞ்சகுமார், கீதப்பிரியன், உதயன், செளியன், நிலாந்தன் போன்றோர் இவர் காலத்துக்கு சற்று முந்தியவர்கள். இவர் காலத்துக்கு சற்று முந்தியவர்களில் அண்ணன் புதுவை அவர்களும், இவருடைய குருவாக இருக்கின்ற சாவே பஞ்சாட்சரம் போன்றவர்களும், பண்டிதர் வி பரந்தாமன் போன்றவர்களும் இடம்பெறுகிறார்கள், தில்லைச்சிவன் போன்றவர்களும் இடம்பெறுகிறார்கள். இவருடைய சமகாலத்திலே சசிவர்ணன், கிருஷ்ணசிங்கம், இளையவன், விவேக், சற்று முந்தினாலும் இவரது சமகாலத்திலே ஆக்கங்களை படைத்து தந்த கருணாகரன், இயல்வாணன், கீனா சிவஞானம், சத்ருக்கன், ஆதிலட்சுமி சிவகுமார், சுதாமதி, உதயலட்சுமி, வேலனையூர் சுரேஷ், தெல்லியூர் ஜெயபாரதி, ஐ தயாபரன், வெள்ளை, வி பிரபாகரன், நாமகள், மயன் இரண்டு, மூவேயோ வாஞ்சிநாதன், வளவே வளவன் போன்றவர்கள் இருக்கிறார்கள்.
இவர்களிலே சிலர் வயதில் மூத்தவர்களாயினும் இடைக்காலத்திலே கவிதையில் நாட்டம் கொண்டு எழுத தொடங்கியவர்கள். இவ்வாறான ஒரு சமகால பின்னணியிலே ஒரு கவிதை குழாமுக்குள் ஜேசிலன் பரிணமிக்கிறார். இந்த பின்புலத்தில் இவர் ஆரம்பத்தில் தந்த கவியரங்க கவிதைகளும் இலத்திரனியல் ஊடகம் வழியும் அச்சு ஊடகங்கள் வழியும் தந்த கவிதைகள் மரபு பேணுபவையாக இருந்துள்ளன. இவரது முதலாவது கவிதை தொகுதியான கனவுகளின் எல்லையில் கவிதைகளில் மரபு பேண முற்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். அவர் மரபு கற்ற வகையை கவிஞர் முருகையன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவருடைய மரபு தாக்கத்தை பண்டிதர் பஞ்சாட்சரம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவ்வாறே தற்போது அவர் வெளியிடும் இத்தொகுதியில் மரபில் அவரது அக்கறை வெளிப்படுகிறது. இவருடைய சிறந்த ஒரு மரபு தளத்திற்கு உதாரணமாக வானம் எம்பசத்தில் அவர் எழுதிய நேற்றெரித்த அந்நீசரின் சாம்பலில் நீர் பூசும் நிலாவரை தெற்கலாம் கூட்டி நிற்கினி கூத்தெனும் எல்லையில் கொல்வகை இனி கூடுமோ எங்களை வேற்றவராள விடுவமோ ஈழமண் விடியும் மட்டும் போரொலி கேட்டிடும் மாற்றம் ஒன்று மலர்ந்திடும் நாளையே மான மண் புறக்கும் விழி பார்க்குமாம் மாற்றம் ஒன்று மலரும் என்ற தலையங்கத்தில் ஜேசிலன் வானமம்பசத்தில் ஒரு சிறந்த மரபு கவிதை எழுதியிருந்தார். மேலும் சீலன் ஒரு சைவ சமை என்பதில் உறுதியானவர். அவரது இரு கவிதை தொகுதிகளிலும் தெய்வ அனுட்டான ஆசாரத்தின் தீவிர வெளிப்பாட்டை தரிசிக்கலாம். கனவுகளின் எல்லையில் கவி மூலம் என்பதன் கீழ் அவருடைய அந்த சமய அனுட்டானம் துணிக்கிறது. அது அவரது நம்பகத்தன்மைகள் சிலவற்றையும் நம்பிக்கைகளையுமே அவரிடமிருந்து அறுத்தறிந்து கொண்டு முற்று முழுதாக தெய்வத்திடம் சரணடையும் ஒரு வகையிலே சற்று பலவீனமான போக்கையும் காட்டி நின்றது. உலகினை நம்பிடேன், ஊரினை நம்பிடேன், உறவையும் நம்ப மாட்டேன், உயிர் தந்த தேவர்கள் உடன் வந்த சோதரர் உரிமையை நம்ப மாட்டேன், இவ்வாறு எதையுமே நம்ப மாட்டேன் என்று சொல்லும் அவர், துயரங்கள் உனை மேலும் உறுதியாய் நம்பிட துணை செய்யும் வழிகாட்டிகள், சோகங்கள் நீ எங்கும் சுடர்கிறாய் என்பதை பறைசாற்றும் தொலைக்காட்சிகள், அயலென்ன புயலென்ன அகிலமும் அறிவும் உன் அடையாள அணிவகுப்புகள், அனைத்து முன் செயலன்று அறிந்துமேன் சில நேரம் அலைபாயுமென் தெளிய உள் உயிர் கூட்டுள் உறவாடி உணர்வுகள் கொடியேற்றி உரைகின்ற எந்தன் தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உனை என்ன உதவி செய் நல்லை முருகா என்று அவருடைய அந்த தெய்வ அனுட்டான ஆசாரங்கள் கவிதையிலே துணைக்கின்றன. இந்த கவிதை தொகுதியிலே கூட முதலாவது கவிதை அவ்வாறு ஒரு தெய்வ அனுட்டான ஆசாரமாக இருப்பதை முன் சென்றவர்கள் சொல்லி சென்றார்கள். இன்றைய அந்த வெளியீட்டிலே துணை தருக இன்றைய அந்த கவிதை தெய்வ அனுட்டான ஆசாரத்தோடு தொடங்குகிறது. எனினும் இன்றைய இந்த கவிதை தொகுதியில் ஓமமும் வேள்வியும் என்ற கவிதையிலே ஒரு வித்தியாசமான அதிர்வை சீலன் முன்வைக்கிறார். அவருடைய தெய்வ அனுட்டான ஆசாரம் என்பது ஓரளவு ஆகவும் தீவிர எல்லைகளை தொட்டு நிற்கிற பழிவாங்கும் பலி கொடுக்கும் அல்லது பழிவாங்கும் தன்மை உள்ளவை அல்ல என்பதையும் அவர் சொல்லிச் செல்கிறார். ஆறும் நானும் என்ற ஒரு கவிதையிலே இந்நூலில் நான்காம் ஐந்தாம் பக்கங்களிலே இருக்கின்றன இந்த கவிதை. இக்கவிதையிலே மூன்று முறை துப்பி முழுதாய் சபித்து விட்டு நடக்கின்றேன், ஆற்றின் எதிர்த்திசையில் நடக்கின்றேன் என்று கவிஞர் சொல்லுவதிலே சற்று சீரியஸான விஷயங்கள் இருப்பது போல தெரிகிறது. நான்காம் ஐந்தாம் பக்கங்களிலே வருகின்ற அந்த சிறு கவிதையை வாசிக்கின்றேன். ஆறும் நானும் எந்தனது பாதைக்கு எதிரில் ஒரு பாம்பாய் நடிந்தபடி சிவப்பாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. சலசலத்துக் கொண்டு அது நகர்கிறது. பீறிட்டு அவ்வாறடித்து செல்கையிலே ஆங்காங்கு கரைகளிலே காதுகள் கண்கள் கழுத்தில்லா தலை முண்டம் கால்கள் கரங்கள் துண்டாடப்பட்ட குறி துடிப்பினது ஓசை துளித்துளியாய் வடிந்தபடி இதயங்கள் என்று இவையவையோ ஒதுங்கி கிடந்துள்ளன. சிவப்பாறு உற்சாக வீரன் என படர்கிறது. நான் அந்த ஆற்றை சவித்தபடி நடக்கின்றேன். அவ் ஆறு தனது பெருமைகளை தனது குலப்புகளை தனது நதிமூலத்தை அலைசையையும் சேர்த்து சுயபுராணமாய்ப்பாட பிண மனமும் இரத்த வடிலும் கமழ்ந்து வர நடக்கின்றேன் என்பாட்டில் நான் அறிவேன் இவ் ஆறு எந்த நிலத்தில் உதித்ததல்ல, இவ் ஆறு எங்கள் கழனிகளை வளர்த்ததல்ல, இவ்வாறு எந்த தலைமுறையை காத்ததல்ல, இவ்வாறு எங்களினை மீட்பதற்கு வந்ததல்ல என அறிவேன். ஆனாலும் இவ்வாறை வற்றவை திராணியற்று மூன்று முறை துப்பி முழுதாய் சபித்து விட்டு நடக்கிறேன், ஆற்றின் எதிர்த்திசையில் நடக்கிறேன். இவர் குறிப்பிடுகிற இந்த போராறு அல்லது இரத்த ஆறு இது பற்றிய இவரது பார்வை ஏன் எதிர்த்திசையில் நடக்க முடிவெடுக்கிறார் என்பதில் வியப்பெதுவும் இல்லைத்தான். போரின் அழிவும் அதன் அரசியல் பரிமாணத்தில் ஒருவித அர்த்தமிழப்பையும் கவிஞன் உணர்வதாய் தோற்றுகிறது. பக்கம் 65 கழுத்தறந்த சேவல் தரும் அவலமும் மிகப்பெரியது. பக்கம் 65 வருகின்ற அந்த கவிதையும் மிகவும் ஒரு தீவிர பரிசீலனைக்குரிய எண்ணங்களை அதிர வைக்கின்ற நிலையிலேயே உள்ளன. கழுத்தறந்த சேவல், கழுத்தறந்த சேவல் ஒன்று துடிக்கையில் நான் கண்டுள்ளேன். பொழுது விடிந்தெழுந்து பேப்பர் புரட்டுகையில் தெருக்கொலையின் செய்திகளால் கழுத்தறந்த சேவலாவேன். மரணம் பரிசளிக்கப்பட்டு மடிந்தவர்கள் எவருமாயிருக்கட்டும், மரணத்தை வழங்கியோர் எவருமாயும் இருக்கட்டும், என் கண்ணில் தெறித்து விழும் இரத்தத்தால் திசையெல்லாம் சிவப்பாக காண்கின்றேன். ஒவ்வொரு மரணத்தின் பின்பும் நான் அறியாத, எனக்கு தெரியாத, எனக்கு விளங்காத ஏதோ சரித்திரமும் ஏதேதோ காரணமும் இருந்திடலாம். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் செய்தி. ஒவ்வொரு மரணத்தின் பின்னும் நான் அறியாத, எனக்கு தெரியாத, எனக்கு விளங்காத ஏதோ சரித்திரமும் ஏதேதோ காரணமும் இருந்திடலாம். தர்மம் அதர்மம் என இவையும் விளக்கப்படலாம். கீதை எல்லாம் சரியாக நடக்குது என்று சொல்வது போல் இவையும் நடந்திடலாம். எனினும் இச்சேதிகளால் கழுத்தறந்த சேவலாவேன். கை வெட்டப்பட்டு கழுத்து அடிபட்டு மெய் துளைக்கப்பட்டு வெடிகுண்டால் சிதறுண்டு மனிதர்கள் நித்தம் மடிந்தார்கள் தெருநாயாய் எனும் செய்தி கேட்கையில் நான் கழுத்தறந்த சேவலாவேன். இந்த இரண்டு கவிதைகளும் சொல்லுகின்ற செய்தி மிகவும் பூதாகரமானது. இந்த சிந்தனை இந்த தளத்திலே ஒரு தமிழ் தேசிய சட்டகத்துக்குள் நின்று தொழிற்பட ஆரம்பித்த கவிஞர் ஒருவன் சிந்திக்க தொடங்கியிருக்கிறான் என்பது அனைவரையும் அதிர வைக்கின்ற, ஏதோ ஒரு வகையில் எதையோ எல்லாம் நாங்கள் எங்களை மறுவாசிப்பு செய்து பார்க்க வேண்டிய தேவையை எழச் செய்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து வரும் கவிதைகளான கொள்ளை போன குளம், கண்ணீரின் பாடல், புலம்பல் போன்ற கவிதைகளும் அரசியல் ரீதியில் அர்த்தம் கொடுபடாத பல புலம்பல்களைத்தான் வெளியிடுகின்றன. அவரது கவிதைகள் புலம்பல்கள் அல்ல, சமுதாயத்தில் புலம்பல்களாக உள்ள விடயங்களை அவர் கவிதையின் கருக்களாக படித்திருக்கிறார். பக்கம் 9 இரண்டாம் பந்தியும் 3 பந்தியும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி செல்லுகின்றன. பென்சையலின் நகக் கிளிப்பில் சிக்கி எங்கள் வாசமலர் போனதென்று செய்தி சொன்னார். எங்களது இனிமைகளின் இறப்புக்கெல்லாம் இது சாட்சி என நட்ட ஈடா தாரார் என்னாச்சு, துடிதுடித்து கண்ணீர் வெற்றி எங்களுள் நாம் சிதைந்தளவும் முடியாதுள்ளோம், உண்மையெல்லாம் புதைந்ததுவோ இனியன் செய்வோம், உயிர்ப்புகளை இழந்திழந்தே சடமாய்ப்போனோம் என்று அந்த கவிதை இந்த போரியலின் அரசியல் பரிமாணத்தின் ஒரு பகுதியை இயல்பாகவே சிதைத்துவிட்டு அல்லது இயல்பாகவே அதன் துன்பியல் பக்கத்தை சொல்லிவிட்டு செல்கிறது. மேலும் தார் மரத்தல் ஆகிய கவிதைகளும் அரசியல் கவிதைகளாக பரிணமிக்கின்றன. தொடர்ந்து 13 பக்கத்தில் வருகின்ற மெய்யுறவு என்ற கவிதை போரும் அவலங்களும் அழிவுகளும் சூழ்ந்து கவிந்திருந்த காலப்பகுதியின் அகம்சார் விடயமொன்றையும் அதன் தொடர்பு பங்காளிகளின் மெய்யுறவையும் சரிவரப் பேசுகிறது. அந்த மெய்யுறவு என்ற கவிதையின் அடக்கம் பற்றி மிகுந்த எண்ணப்பரிமாணங்கள் விரிந்து செல்லுகின்றன. மெய்யுறவு ஒன்றென்றால் வந்து உதவ ஒரு நாதியற்ற அன்று உனை பிரிதல் மரணத்திலும் குடிது என்றும் அருகிருந்தேன். எரிகணைகள் மிக அருகில் வீழ்ந்து வெடித்து அயலை உருசிக்கையிலும் போர் கட்டை அருந்து வந்தம் புலவுகளை மேகையிலும் வாழ்ந்திருந்த சுற்றம் மழைக்கால எறும்புகளாய்ப் போகையிலும் தெருக்கள் புழுதிதனை கிளற ஆளற்று வாடுகையிலும் அண்ணாந்து வெறித்தபடி ஏதோ ஒரு துணிவில் இருந்தேன் நான் உன்னோடு. நான் உனக்கு தெம்பூட்ட நீ எனக்கு தெம்பூட்ட சாவை இருவருமாய் மாறி மாறி துரத்தி நின்றோம். அன்றமக்கு ஆதரவு செய்ய எவருமில்லை. வந்து விழி துடைத்து காயத்தில் மருந்திட்டு உன்ன ஒரு கவலன் சோறு தருவதற்கோ கண்ணுறங்கும் போது காவலுக்கு நிற்பதற்கோ அஞ்சற்க சொல்லுவதற்கோ எவரும் அற்ற அநாதையானோம். இன்று உனக்கு எண்ணற்ற உதவும் திருக்கரங்கள் உன் துணைக்கு நாம் என்று உவந்து வந்து சேர்ந்தன. நீ புண்பட்ட வேளை விட்டு போனவைகள் கவர்ச்சி பொங்க வண்ணங்குலுங்க வடிவொளிர நாகரீகம் மின்ன பல புதிர்கள் அவர்கள் அளவளாவ புன்னகைத்து சிரிக்கின்றாய். நீயும் பகட்டுகளின் பின் பழசை மறந்தாயோ. பேச்சிழந்து நான் நிற்க கடைக்கண்ணால் என்னை பார்த்து கண்ணீர் துடைக்கின்றாய். இது பல பரிமாணங்களை விரித்துச் செல்லுகிற கவிதையாக, அடுத்து வரும் இல்லாத இங்கிதம் என்ற கவிதை இத்தீவில் நடந்து போன ஒரு இனத்தின் இத்தீவில் நடந்த போர் ஒரு இனத்தின் பிராந்தியத்தை சுடுகாடாக்கியதும், மற்றைய இனத்தின் பிராந்தியம் அசல் அழகோடு செழித்து ஓங்குவதையும் ஒரு முரண்பாட்டு களத்திலே ஒலித்து நிற்கிறது. இவ்வாறாக தொடர்கின்ற இந்த கவிஞனின் பக்கம் 15 உள்ள கவிதை, பக்கம் 43 உள்ள கவிதை என்பன நெருடல். கவிஞன் காலிமுகத்திடலில் நின்று தன்னினத்தின் அழிவால் ஏங்குவதை சுட்டுகிறது. அங்குள்ளோர் அந்த இன்ப மாலை பொழுதை ரசித்து ஒரு மகிழ்ச்சி பொழுதை கழிக்கின்ற நேரத்தில் தான் கடந்து வந்த பாதையிலே கண்ட காடுகளையும் அழிந்த கட்டிடங்களையும் உருக்குலைந்து போன வாழ்வு இருப்புகளையும் ஞாபகப்படுத்தி அந்த காலிமுகத்திடலிலே நின்று ஏங்குகிற ஏக்கமாக அந்த கவிதை தொடர்கிறது. இவ்வாறாக தற்போது நடைபெறும் அரசியல் பேச்சுவார்த்தை முயற்சிகளின் சமாதான தீர்வின் பெரிய அளவு நம்பிக்கை தன்மை கொள்ளாத யதார்த்தத்தை கவிஞர் நன்றாக பிரதிபலிக்கிறார். ஊர்வலம் பக்கம் 21, உருவேற்றல் பக்கம் 25, கேள்விகள் பக்கம் 26, நிகழ்காலம் பக்கம் 29, நியாயங்கள் பக்கம் 27, உங்களது கைகோர்ப்பு பக்கம் 30, மேலும் இன்னொரு வகையில் மறைமுகமாக வெளிநாட்டு பறவைகள் என்ற கவிதையும் பக்கம் 56. இந்த சமாதான பேச்சு களத்தில் எந்தவித பெரிய அளவான நம்பிக்கைகளும் கொள்ள முடியாத போக்கை கவிஞர் கொண்டிருக்கின்றார் என்பதை காட்டுகின்றன. இக்கவிதைகள் சமாதானமும் போருமற்ற இச்சூழலில் ஒரு பொதுத்தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் பெரும்பான்மையினத்தின் புத்தியீவிகளும் மத்திய வகுப்பினரும் ஜாதிக கலவுரிமை போன்ற சக்திகளையும் ஏழை சிங்கள சமுதாயம் ஜேவிபி போன்ற சக்திகளையும் தமது பிரதிநிதிகளாக இனம் கண்டிருக்கும் நிலையில் இந்த சமாதான சமரச முயற்சிகளில் நம்பிக்கை இழக்கின்ற இந்த கவிஞரின் போக்கு யதார்த்தமாகவே தெரிகிறது. இந்த இடத்தில் 1985 நவம்பரில் ஏறத்தாழ 19 வருடங்களுக்கு முன்பு ஊனாச்சேரன் ஆன இயேசுராசா முதலியோரால் தொகுக்கப்பட்ட மரணத்துள் வாழ்வோம் கவிதை தொகுப்பில் முன்னுரை வழங்கிய சேரன் பின்வருமாறு குறிப்பிட்டதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். சர்வதேச அரசியலுடன் இந்து சமுத்திர பகுதி பூகோள அரசியலுடனும் நிபந்தனையற்று பிணைக்கப்பட்டு விட்ட எமது விடுதலை போராட்டம் இதற்கு நாமும் பங்காளிகள் என்பதை மறந்துவிட முடியாது. அரைகுறை தீர்வுகள் மூலம் அல்லது வல்லரசு பின்னணிகளின் விளைவான சமரசங்கள் மூலம் பின்தள்ளப்படுகிற அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்தள்ளல் நிகழ்ந்து விட்டாலும் கூட இந்த கவிதைகள் காலங்காலமாக நின்று எமது துயரங்களையும் சொல்லி மாளாத இழப்புகளையும் மரணத்துள் வாழ்ந்த கதையையும் சொல்லி உலகின் மனச்சாட்சியை அதிர வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த அதிர்வுகள் விடுதலை போரின் எத்தகைய பின்தள்ளல்களையும் வெறுப்புடன் பார்த்து கவிதா அனல் உமிழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார். இது அவருடைய இல்லத்தின் முகவரியுடன் அளவட்டி என குறிக்கப்பட்டு 12/10/85 1985 எழுதியிருக்கிறார். இதில் உள்ள அரசியல் பரிமாணத்தை சேரன் சொல்லியாக வேண்டியதில்லை. இது அனைவருக்கும் தெளிவாக முன்பிருந்தே சம்பந்தப்பட்ட அரசியல் ஆர்வமுள்ள விடுதலை ஆர்வமுள்ள அனைவருக்கும் விளங்கியிருந்தது. ஆனால் ஒரு கவிதை தொகுப்பிலே மரணத்துள் வாழ்வோம் என்ற கவிதை தொகுப்பிலே இவ்வாறான நம்பிக்கை இனங்களை அன்றே சேரன் போன்றவர்கள் விதைத்திருந்தார்கள். அவ்வகையிலே பல கேள்விகள் உரிமை பேச்சுவார்த்தைகள் சாத்தியமற்றும் போகும் நிலைமையை வெளிப்படுத்தும் ஜெயசீலன் கேட்க தூண்டுகிறார். எனினும் அந்த கேள்விகளை இந்த அரங்கின் பொருத்தப்பாடற்ற தன்மை கருதி தவிர்த்துச் செல்லுகிறேன். பாலூற்றும் பாட்டு வல்லமைகளுக்கு வரவேற்பு ஆகிய கவிதைகள் 33-34 பக்கங்களில் உள்ளன. இவை ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை ஊட்டுவதற்கு முனைந்தாலும் காரிருளில் ஒரு சின்னஞ்சிறு வெளிச்சம் மங்கிவிடுகின்றது. இவ்விரு கவிதைகளிலும் பெரும்பாலும் மரபு பேணப்பட்டுள்ளது. எமது பாடல்கள் என்ற கவிதையும் நம்பிக்கை தொடர்பை அறவிடாது காக்க முயல்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இவற்றுக்கு அப்பால் இயற்கை தொழில் வர்ணனை என்பனவற்றை சிறப்பாக அழகியலுடன் விவரிக்கும் நல்ல கவிதைகளாக பெரும்பாலான கவிதைகள் இருக்கின்றன. ஆனால் நீ கார்த்திகை நாள் தீபத்தில் கண் திறப்பா என்பதிலே எனக்கு ஐயமில்லை என்னும் ஒரு வரியை கார்த்திகை மாத மாரிகால பொழுதின் சாயலை விவரித்து செல்லும் ஜெயசீலன் சொல்லுகிற பொழுது ஒரு நினைவிருப்பு எங்களை தொட்டுயிர்க்க வைத்து செல்லுகிறது. மேலும் ஒரு மார்கழி திருவம்பா காலத்தை விவரிக்கும் கண்ணம்மா என்ற கவிதை ஒரு சைவ தமிழ் பெண்ணின் அப்பாவித்தனமான இல்லறப்பற்றையும் அதனூடாக பெண்ணியல் சிந்தனை அதிர்வொன்றையும் வாசகர்களிடம் ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அது பக்கம் 48 இருக்கிற ஒரு கவிதை. கண்ணம்மா ஒரு துளி பட்டாலே உயிர் போகும் பனிக்காலை, சுருண்டு படுத்திருந்தால் சுகம் கேட்கும் திறன் தூக்கம், மார்கழி குளிரில் மனதோ உறைந்து இறுகும், போர்வை விலகி புலர்வின் முன் சில்லிட்ட நீரில் முழுகி கூந்தலிலே நீர் சொட்ட பிறந்த மல்லிகை சூடி பெரிய குங்குமமிட்டு பரப்பாய் திருவம்பாவை நாட்பூசைக்கு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியினை நீ பாடி சொறிவாய் கண்ணீர் மல்கி, எதற்கெதற்கோ நேர்வாய் உனை தவிர்த்து எல்லோருக்கும் பெரிய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் செய்து அடியளித்து விட்டு வருவாய், ஆறு மணி சூரியனின் மென்சூட்டில் நான் பல்விளக்கையில் நீ வீடு மீழ்வாய், மகாலட்சுமி நேரில் வந்ததென நான் சிலிர்ப்பேன், பிரசாத வீபூதி பூசிடுவாய் நான் மலர்வேன், உனை உந்தன் செய்கை உணர்வுகளை நான் வியப்பேன், ஓலை மட்டை பாளை உலகம் என்றிருப்பவள் நீ, கோயில் குளம் குடும்பம் வாழ்வென்று சொல்பவள் நீ, மனிதரின் சுத்துமாத்து அரசியல்கள் உனக்கு தெரியாது, ஊர் மாற்றம் உலக மாற்றம் உனக்கு புரியாது, எனக்கெந்தன் வாழ்க்கை வட்டம் போதும் என சொல்லிடுவாய், போதுமா நான் என கேட்பேன். இது ஒரு பெண்ணியல் சிந்தனை தளத்திலே அதிர்வொன்றை ஏற்படுத்துகிறது. மேலும் துயரின் கணம் தூண்டில் நாற்காலி அகம்பாடும் இரு ஏக்கங்களாக படைந்து கிடக்கின்றன. கவிதைகளை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இவ்வாறாக பல கவிதைகள் தொடர்கின்றன. எனினும் சமூக அரசியல் சோசியோ பொலிட்டிக்கல் டைமென்ஷன் பரிமாணத்தில் ஜெயசீலனை கைகளுக்குள் சிக்காத காற்றை பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்பதே பலன் தரும் என்று நினைக்கிறேன். அந்த தீம் போயமாக இருக்கிறது அந்த கைகளுக்குள் சிக்காத காற்று என்பது. அது மிகவும் கனமான விடயங்களை முன்வைக்கிறது. உன்னை நினைக்க பாவமாய் கிடக்குதடி, உன்னை நினைக்க பாவம் பயமாயிருக்குதடி, உந்தன் அழுகையில் தான் உன் செய்கள் மகிழ்கின்றார், உந்தன் துயர்களால் தான் உன் புதல்வர் பாடுகிறார், உந்தன் பசி சொல்லி உன் மைந்தர் உணவுண்பார், உந்தன் பலி காட்டி உன் தனையர் மருந்து கொள்வார், உந்தன் அலைச்சலால் தான் உன் மைந்தர் உலகமெல்லாம் தங்கி குடியுரிமை பெற்றார், குலம் வளர்த்தார், உன் துடிப்பில் தம் கதிரை ஆடாமல் காக்கிறார்கள் உன்னை புழுகுவோர்கள், உன் துடிப்பில் தம் கதிரை ஆடாமல் காக்கிறார்கள் உன்னை புழுகுவோர்கள், உனக்காய் உயிர் சிந்தி சின்னவரோ மெழுகானர், சீலர்களால் நீ உருகி மாற்றுடைக்கும் நேற்று மாற்று உடைக்கும் நேற்று வழியற்றிருக்கையிலே காற்றடிக்கும் திசையெல்லாம் கை நினைத்த பெரியோர் உன் முகவாட்டம் மறைவதனை அறிந்துனக்கு அருளவாரர், உன்னை மனதார ஒவ்வொரு கணமும் உன்னை பிரியாமல் உன் துயரை பகிர்ந்திருக்கும் இந்நாட்டு மன்னர் திரையரங்கில் ஏழைகள் போல பின்னுக்கு நிற்கின்றார், பின்னுக்கும் பின்னே நான் உந்தன் நிசச்சிரிப்பை ஓர் தடவை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் தேடி எட்டி எட்டி பார்க்கின்றேன். இது ஒரு பாரிய தீவிரமான தாக்கத்தை வாசகர் மத்தியில் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கவிதை. அவர் பாவமாகவும் பயமாகவும் இருக்கிறது என்று தாய்நாட்டை பார்த்து விளிக்கிறார். தாய்நாட்டின் அழுகை துயர்கள் என்பன சமூகத்தின் ஒரு தரப்பால் தமக்கான சுயநலங்களை பேணவும் வளர்க்கவும் உதவுகிறது என்கிறார். தாய்நாட்டின் பசி வலி என்பனவும் அத்தரப்பால் தமக்கான உணவு மருந்து போன்ற தேவைகளை ஈட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார். தாய்நாட்டின் அலைச்சலால் தான் ஒரு தொகுதி மக்கள் உலகெல்லாம் சென்று குடியுரிமை பெற்றார், குலம் வளர்த்தார் என்றும் கவிஞர் உரைக்கிறார். உன் துடிப்பால் தம் கதிரை ஆடாமல் காக்கிறார்கள் உன்னை புழுகுவோர்கள் என்று சாட்டையடி போடுகிறார் ஜெயசீலன். சமூக பொருளாதார ரீதியில் தாழ்ந்த வகுப்பினராக இருக்கும் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட வீதத்தினரும் மத்திய வகுப்பைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட வீதத்தினரும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் மலிவான கூலிகளாக பயன்படுகின்றனர். அவர்களின் உழைப்பு அக்கண்டங்களில் அந்நியமாகி போகிறது, அங்கு அதிகபட்ச சுரண்டல் இடம்பெறுகிறது. அவர்களுக்கு அக்கண்டங்களில் வழங்கப்படும் அவர்களின் உழைப்பின் ஒரு சிறு பகுதியான கூலி அவர்களது குடும்பங்களுக்குரிய பொருளாதார பேணுகைக்கு அனுப்பப்பட அதையும் திறந்த சந்தையின் நுகர்வு கலாச்சாரம் இங்கு விழுங்கிவிடுகிறது. கட்டுப்படுத்தப்படாததாகவும் மத்திய திட்டமிடல் இல்லாததாகவும் உள்ள நாம் அரசியல் ரீதியாக எதிரி என்று கருதுபவனின் பொருளாதாரத்தின் ஒரு பகுதியினால் எமது சுயநிர்ணய பிராந்தியமும் இன்னமும் கட்டுப்படுத்தப்படுவதனால் தாய்நாடு பற்றிய அரசியல் பொருளாதார திட்டமிடல் பற்றிய எந்த தெளிவுமற்ற தாழ் மற்றும் மத்திய குடும்பங்களில் இருந்து மலிவான கூலிகளாக சென்றோர் அரசியல் சூனியத்துள் நின்று குளிர் கொடுமைக்குள் நாடி நிரம்பு உரைய அல்லலுறுகின்றனர். ஆனால் இவர்கள் மீது பரிதாப அக்கறையை ஜெயசீலன் செலுத்தாமல் அவர்கள் மீதான அரசியல் பார்வையினூடாக அந்த பரிதாப அக்கறையை புறக்கணித்துவிட்டு வேறு ஒரு பரிமாணத்துக்குள் சென்றிருக்கிறார். அது ஒரு வகையில் விமர்சனத்துக்குரியதாகலாம். ஆனாலும் அந்த புலம்பெயர்ந்த மக்கள் சில வேளைகளில் மீள இங்கு வந்து இறங்குகிற பொழுது, அன்றைய குடியுரிமை பெற்று சந்ததிகள் அங்கு தொடர்ந்து வாழுகின்ற பொழுது, போராட்டம் போரிடும் மண்ணின் தனித்தனி வெவ்வேறான சிறு அளவிலான நலன்புரி நடவடிக்கைகள் என்பனவற்றுக்கான நிதி சேகரிப்பு போன்றவற்றுக்கான போன்றவற்றுக்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவர்களின் அடுத்தடுத்த சந்ததிகள் அந்த அந்நிய நாடுகளிலும் சமூக பொருளாதார சூழ்நிலை அரசியல் அந்நிய பாடுகள் இவற்றினால் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பங்களிப்புகள் செய்து கொண்டிருக்க போவதில்லை. அதுபோல அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் இங்கு வந்து இறங்கும் பொழுதும் கணிசமான அளவில் அரசியல் சீரழிப்புக்கும் கலாச்சார சீரழிப்புக்கும் உள்ளாகி இருப்பர். இந்நிலைமைகளினை வெளிப்படையாக அல்லாமல் மறைமுகமாக கவிஞர் ஜேசிகன் தாய் நாட்டின் அழுகை, துயர்கள், பசி, வலி, அலைச்சல் இவை போன்ற விடயங்களினூடாக காட்ட முற்பட்டு நிற்கிறார். ஆனால் இங்கே உன் துடிப்பால் தம் கதிரை ஆடாமல் காக்கிறார்கள் உன்னை புழுகுவோர்கள். தமிழ்த் தேசியத்தின் அரசியல் ராணுவ துடிப்புக்குள், இங்கு நான் கூறுவது தமிழ் நேஷனல் பொலிட்டிகோ மிலிட்டரிசம், அதற்குள் ஒரு அட்ஹாக் ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு தற்காலிக உபாயமாக தமிழ்த் தேசியத்தின் அரசியல் ராணுவ துடிப்பு பல்வேறு அகப்புற யதார்த்தங்களினால் தாய் நாட்டை புழுகி புழுகி காலம் காலமாக பரம்பரை அரசியல் நடத்திய தம் கதிரை ஆடாமல் காக்கிற சில பேர்வழிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்பது சொல்லப்படுகின்ற செய்தியாக உள்ளது. இவ்வாறு புழுகி புழுகி கதிரையாடாமல் பார்க்கின்ற இந்த கூட்டம் வேறு யாரும் அல்ல, சிங்கள மேட்டுக்குடி முதலாளியத்துடன் என்றைக்கும் கைகோர்த்து கொள்ளக்கூடிய போலி தமிழ்த் தேசியம் பேசும் குட்டி தமிழ் முதலாளியமே. புழுகி புழுகி கதிரையாடாமல் பார்க்கின்ற இந்த கூட்டத்தை தவிர ஒரு தியாகத்தனமான அர்ப்பணிப்பு சூழ்நிலையில் என்னருமை தாய்நாடே உனக்காய் உயிர் சிந்தி சின்னவரோ மெழுகானார் என்று கவிஞன் பேசுகிற போது வேதனை வரம்புரைக்கிறது. மாற்று உடைக்கும் நேற்று வலியற்றிருக்கையிலே காற்றடிக்கும் திசையெல்லாம் கையணைத்த பெரியோர் பற்றியும் கவிஞர் சொல்லிச் செல்கிறார். ஆனால் இங்குள்ளோரோ இந்த ஜனநாயக சொற்றொடரை அவர் பயன்படுத்துகிறார். இந்நாட்டு மன்னர் ஏழைகள் திரையரங்கில் ஏழைகள் போல் பின்னுக்கு நிற்கின்றார். பின்னுக்கு பின்னே நான் உந்தன் நிசச்சிரிப்பை ஓரளவை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் தேடி எட்டி எட்டி பார்க்கிறேன் என்று அந்த கவிதை தொடர்ந்து செல்லுகிறது. ஒரு அரசியல் கவிதை என்ற வகையில் 30க்கும் உட்பட்ட வரிகளில் தமிழ்த் தேசியத்தின் நிலைமையை அச்சொட்டாக பதிந்திருக்கிறார் கவிஞர். வர்க்க சிந்தனை தளத்தில் ஒரு பொருளாதார அரசியல் பரிமாணத்தில் கவிதை ஊடாக தமிழ் சமுதாயத்தை பார்த்திருக்கிறார். வெறுமனே யதார்த்தத்தை பதிவு செய்வது மட்டும் போதுமானது என்பதில் இருந்து மாற்றத்துக்கான ஏதாவது ஒரு ஆதங்கத்தை அந்த கவிதை கூடாக கவிஞர் தந்திருக்கிறார் என்பது அக்கவிதையினுடைய வெற்றி என்றே சொல்ல வேண்டும். காற்றடிக்கும் திசையெல்லாம் கைநைத்த பெரியோர் என்று சீலன் சொல்லுகிறானே, இவர்களுக்கு குந்த ஒரு துண்டு நிலமும் இல்லை. மொழி, கலை, கலாச்சார வேறுபாடுகளை கடந்து சர்வதேசியவாதிகளாகிவிட துடிக்கின்றார்கள். விபச்சாரிகள் வீட்டு வெத்திலை பெட்டிகள் யார் யார் போகிறார்களோ அவர்களெல்லாம் வெத்திலை மடித்து சுண்ணாம்பு பூசி சீவல்கள் வாசனை பொருட்கள் சேர்த்து வாய்க்குள் சொருகி சப்பினால் வாய் சிவக்கும். அந்த அழகியலை பெரிது பெரிதென போற்றும் இந்த இலக்கிய விபச்சாரிகளை அவர்கள் போல பதவியேறும் பேரின முதலாளி அடிவருடும் அரசியல் மூலங்களோடு தோழமை கொண்டாடும் அரசியல் விபச்சாரிகளை காற்றடிக்கும் திசையெல்லாம் கைந்தைந்த பெரியோர் என சீலன் விழித்துள்ளார். இது மிக பொருத்தமாக உள்ளது. எனினும் முன்பு நான் கூறியது போல வரலாற்று இயங்கியல், பொருள்முதல்வாத இயங்கியல் என்பன தொடர்பில் எதிவித கரிசனையும் கொள்ளாது தமிழ்த் தேசிய சட்டகத்துக்குள் நின்று கொண்டு தேசிய உணர்ச்சி என்ற நூலில் கோர்க்கப்பட்ட வைரமணிகளாக இருக்கக்கூடிய மூத்த கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அந்த வரிசையிலே ஒரு கனிஷ்ட சிருஷ்டிகளாக ஜேசிலன் போன்றவர்களும் பரிணாமம் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகவும் அவர்கள் தம்பற்றி தாம் கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகளையும் அவர்களை கவிஞர்களாக ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகளையும் முன்னிறுத்தி செல்லுகின்றன. ஒரு அரசியல் சிற்றோட்டத்துக்கூடாகவோ பெண்ணடிமைத்தனம், சாதிய சமய பிளவுகள், பிரதேசவாதம் என்பது தொடர்பான சீராக்கங்களின் திசைகளை தொட்டுக்காட்டவோ செயற்படவோ முடியாத ஒரு கவிஞர் பரம்பரையினூடாக சிலர் இதற்கு விதிவிலக்காக இருந்தாலும் அவ்வாறான ஒரு கவிஞர் பரம்பரையினூடாகவே தமிழ்த் தேசிய சட்டகம் சென்றிருக்கிறது. எந்த போஸ்ட்மார்ட்டமும் செய்வது அழகோ பண்போ ஆகாது இந்த அரங்கத்திற்கென்ற வகையில் அவற்றையும் விலத்தி செல்லுகிறேன். எனினும் தமிழ்த் தேசிய சட்டகத்துக்குள் நின்று கொண்டு தேசிய உணர்ச்சி என்ற நூலில் கோர்க்கப்பட்ட வைரமணிகள் என்று சொன்னேனே, இவர்களது பொதுவான இயல்புகள் ஊடாக எங்கள் ஜேசிலனையும் படம் பிடிக்க விரும்புகிறேன். இச்சட்டகத்துள் நிற்போரில் ஒருவர் அதை ஏன் பாட வேண்டும், அப்படியொன்று இல்லையே அதுதானே எப்பவோ ஒளிந்து விட்டதே என்பார். தமிழ்த் தேசிய சட்டகத்துக்குள் வருகின்ற கவிஞர் விரைவில் வந்தவர்கள் அதை ஏன் பாட வேண்டும், அப்படியொன்று இல்லையே அதுதான் எப்பவோ செத்துவிட்டதே ஒளிந்துவிட்டதே என்பார். மற்றொருவர் அதை பாடுவார், அப்படியொன்று இருப்பதாக சொல்லுவார், அது ஒளிய வேண்டும் என்று உரக்க கூறுவார். தீர்வு அல்லது அது பற்றிய ஆதங்கத்தையாவது வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். பிந்திய இன்னொருவர் அதை பழிப்பார், அப்படியொன்று இருப்பதால் சமூகத்தை விமர்சிப்பார், தான் அதிலிருந்து விலகி நிற்பதாக பிரகடனம் செய்வார். இங்கே ஜெயசீலன் செய்யும் விலகல் பிரகடனம் என்னை பொறுத்தவரையிலே வரவேற்கக்கூடியதாக இல்லை. அதுதான் இந்த கவிதை தொகுதியின் தீம் போயமாகவும் உள்ளது. கைகளுக்குள் சிக்காத காற்று. அந்த கவிதையின் அரசியல் செய்தி என்ன என்பதை சொல்லாமல் ஜெயசீலனை கைகளுக்குள் சிக்காத காற்று என்று விமர்சகர்கள் சொல்லிவிட்டு போவது அதுவும் நன்றாக இல்லை. பாருங்கள், இந்த கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற கவிதையின் அரசியல் செய்தி, தாமரை இலையின் மேல் தண்ணீரை போலத்தான் நான் உன்னில் ஒட்டாமல் நகர்ந்திருப்பேன் என்றது சமுதாய அமைப்பே. சுயநலத்தின் தனிவடிவே, உனக்கங்கே கலைஞனது உணர்விலாலும் கவிஞனது மனது புரியும், மெதத்த உனக்கெது விளங்கும் காசின் முன் மட்டும் கரங்கட்டி, உடன் பெருமாம் இலாபங்கள் என்றால் தழுவி வேச அன்பு காட்டி, ஒட்டுண்ணியாக உறிஞ்சி பயன்கொள்ளும் மட்டும் கவரி வீசி, வழியில் வேறு வாடிக்கை தேடி பறக்கின்ற தேவடியால் தானே நீ. பகட்டு ஒலிப்புகள் முன் பலியாகி உன் சொந்த முகம் மாற்றி சோடித்து முன்னேற்றம் என்பவள் நீ. ஈகம் தியாகத்தை எடுத்தறிந்து விட்டு இற்ற மூட தடிப்புகளை கற்பிதத்தை காப்பவள் நீ. எத்தனை பெரியோரை இடறிவிட்டு தமை விற்ற பித்தருக்கு மாலையிட்டு பெரிசாக்கி விட்டவள் நீ. பொறாமை புகழாசை பூண்டவள் நீ. இவ்வாறு சொல்லுகின்ற அவர் இறுதியிலே முடிக்கின்றார், என்னை நம்பி நீ இல்லை. அவர் சமுதாயத்தை பார்த்தே கேட்கிறார், என்னை நம்பி நீ இல்லை என்பது போல, நான் இல்லை உன்னை நம்பி, உந்தன் உள்ளுருவம் அறிந்து கொண்டேன், தாமரை இலையின் மேல் தண்ணீராய் சமூகமே உன்னோடு ஒட்டிக்கொள்ளாமல் என்பாட்டில் நடக்கின்றேன். என்பாட்டில் நடக்கின்ற அந்த கோட்பாடு சரியானதல்ல. இந்த வகையிலே மூன்று வகையான தளங்களை சொன்னேன். தமிழ் தேசிய சட்டகத்துள் ஒருவர் சொல்லுவார், அது அதை என்பாட வேண்டும், அப்படி ஒன்று இல்லையே, அதுதான் எப்போவோ ஒழிந்து விட்டதே. இன்னொருவர் அப்படி ஒன்று இருக்கிறது, ஒழிய வேண்டும் என்று ஒரு கத்துவார். இன்னொருவர் விலகி நிற்பார், அதை பழிப்பார், அப்படி ஒன்று இருப்பதனால் சமூகத்தை விமர்சிப்பார். கவிஞர் பஞ்சாட்சியரம், கவிஞர் காசி ஆனந்தன் இருவரையும் தொட்டுக்காட்டி கவிஞர் ஜெயசீலனை காட்டலாம் என நினைக்கிறேன். கவிதைகளை பக்கங்கள் திறந்து சொல்லிக் கொள்வதற்கு நேரமில்லை. ஒரு கட்டத்திலே சமகாலத்திலே கவிஞர் காசியானந்தன் எழுதிய கவிதைக்கும் வாழ்த்துறை சொல்லி சென்று விட்டிருக்கின்ற பஞ்சாட்சிரம் அவர்கள் எழுதிய கவிதையிலும் பஞ்சாட்சிரம் சொல்லுகிறார், சாதிப்பே ஒளிந்து விட்டது, அதுக்கு தகனம் முடிந்து விட்டது, அது அடித்து சிதைந்து செத்த பாம்பாகி விட்டது என்று. ஆனால் கவிஞர் காசியானந்தன் தனது தமிழன் கனவிலே மிக தெளிவாக, ஆனால் அவர் அதற்கான தீர்வுகளை வேறு உணர்ச்சி தளத்திலே, பொருள் முதல்வாத அடிப்படையில் அல்லாமல் தமிழ் உணர்ச்சி தளத்திலே முன்வைக்கிறார். எனினும் பாருங்கள், மட்டக்களப்பும் ஜாழ்நகர் மண்ணும் மரபில் வேறுபட்டவை என்றொரு குட்டித் தலைவன் குழப்புவான் அங்கே. குன்றஞ்சூழ்ந்த மலை நாட்டானை திட்டுவான் ஒரு சிறு மகன். மன்னார் திருமலை என செந்தமிழ் கூட்டம் எட்டுப்பத்தாய் பிரிந்தது, மாற்றான் இருந்த களத்தில் எரிந்தது நெஞ்சே என்று ஒரு தீர்க்க தரிசன பார்வை, தீர்க்க தரிசன தோரணையிலே சொல்லிவிட்டு சென்றார். அவ்வாறு ஒருவர் இருக்கிறது திருத்த வேண்டும் என்பார், ஒருவர் இல்லை அதை பற்றி சொல்வதே பிழை, அவ்வாறு சொல்பவர்களையே துரோகி என்று சொல்லிவிட்டு இன்னொருவர் பிரகடனம் செய்து விட்டு போவார். சீலன் போன்றவர்கள் பழித்து நாங்கள் தாமரை இலையில் தண்ணீராக இந்த சமுதாயத்தோடு ஒட்டிக்கொள்ளாமல் விலகி போகிறோம், முரண்பட்டு போகிறோம், தனியனாகி போகிறோம் என்று சொல்வார்கள். அண்மையிலே ஏசுராசா அவர்களுடைய பதிவுகள் என்ற தொகுப்பிலே நிலாந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நிலாந்தன் ஜெயசுராசா அவர்களை பற்றி சொன்னது போல, நானும் ஜெயசீலனை இவ்விடத்திலே பார்க்கும் போது ஜெயசீலனும் அவரை போல முரணிய தனியனாக போய்விடுகிறாரா என்று என தோன்றுகிறது. சாவே பஞ்சாட்சியரம் சாதியத்தை கொளுத்தியதாக சொன்னார். சமகாலத்தவரான காசியானந்தன் இருப்பதாக சொன்னார். கைகளுக்குள் சிக்காத காற்றிலே சமூகமே உன்னோடு ஒட்டிக்கொள்ளாமல் என்பாட்டில் நடக்கின்றேன் என்று பிரகடனம் செய்கிறார் ஜெயசீலன். தமிழ் தேசியவாத ஓட்டத்துக்குள் தனது அறிவுக்கு ஊட்டம் சேர்த்த ஒரு விமர்சகன் நிலாந்தன் அவர்கள் ஏசுராசா அவர்களை சமூகத்தை பொறுத்தவரை முரணி தனியன் என்கிறார். இங்கே ஜெயசீலனோ தாமரை இலையின் மேல் தண்ணீராய் சமூகமே உன்னோடு ஒட்டிக்கொள்ளாமல் என்பாட்டில் நடக்கின்றேன் என்று பிரகடனம் செய்கிறார். அப்போ யார் இந்த சமூக மாற்றத்துக்காக எழுதப் போகிறார்கள்? அவ்வாறானால் கடந்த 30-40 வருடங்களாக என்னதான் நடந்தது? ஏன் சமூக மாற்றத்துக்கான சிபாரிசுகள் முன்வைக்கப்படவில்லை? சமூக மாற்றத்துக்கான அசை வியக்க அரசியல் உருவாகவில்லை? அதற்கான பங்காளிகள் இனங்காணப்படவில்லையா? இதற்கும் அப்பால் தமிழ் உணர்ச்சி தமது இருப்பு என்பவற்றை விட்டு ஒதுங்கி ஆக்க இலக்கிய அப்பளங்களை பொறித்துவிட்டு ஆங்கில பெயர்ப்புக்குட்படுத்தி சர்வதேசிய இலக்கியங்களுள் அணிவகுக்கும் ஆவலுடன் எழுந்துள்ளனரே யாழ்ப்பாணத்திலே சில பேர். தமிழுணர்ச்சி என்ற நூலில் கோர்க்கப்பட்ட வைர மணிகள் சர்வதேசியத்துள் சிதறி போகின்றன. உணர்ச்சி நூல் அறுபடுமோ என்று அவை சந்தேகப்படுகின்றன. எங்கெங்கோ சிதறி திசை கொன்றாய் செல்லும் நிலையாயுது. வெறுமனே முரணிகளாயும் தனியன்களாகவும் இருந்துவிட்டு சமூக மாற்றம் நிகழவில்லையே என்று ஏங்கி விரக்தியுற்று செய்வதறியாது தூற்றி அழுவதுடன் நின்று விடுவதா? எங்களை நாங்கள் மறுவாசிப்பு செய்து மறுபரிசீலனை செய்து மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதை ஜெயசீலனின் கைகளுக்குள் சிக்காத காற்று அவசரமாக உணர்த்தி நிற்கிறது. உண்மையில் இத்தொகுப்பில் இடம்பெறும் இக்கவிதை 40-50 வருடங்களுக்கு மேலாக அறியாமையோடு அல்லது அறிந்தும் தீர்வு தெரியாமையோடு இருந்த எமது சமூகத்துக்குள் புறையோடி போயிருந்த நோய் ஒன்றின் தெளிவான அறிகுறிதான். கைகளுக்குள் சிக்காத காற்று ஒரு நோய் ஒன்றின் தெளிவான அறிகுறிதான். இக்கவிதை தொகுப்பின் தீம் போயமாகவும் அந்த கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற கவிதையே இருக்கிறது. அது இந்த நோய் அறிகுறி விரைவில் அதற்கான சிகிச்சையோடு தீர்வு காணப்பட வேண்டியது என்பதை வற்புறுத்தி நிற்கிறது. சமூகத்தினுடைய இலக்கிய துறையினுடைய ஒரு பிரதிநிதியாக இயேசுவை பார்த்தால் அது இன்னும் சீரியஸான விஷயமாக இருக்கிறது. இங்கே சமதர்ம அரசியல் பாரம்பரியத்துக்குள் கால் பதித்து நின்று கொண்டு தமிழ் தேசிய சட்டகத்துக்குள் சமூக நீதிக்கும் தேசிய சுய நிர்ணயத்துக்கும் சிந்திக்கும் வலுவுள்ள எங்களின் கொள்கை வகுப்பு கவிஞர்களாக இருக்கக்கூடிய பிலோசபிக்கல் கெப்பாசிட்டி உள்ள கவிஞர் முருகையன், சோனா பத்மநாதன் போன்றவர்களிடம் மேலும் முரணிகளும் தனியன்களும் உருவாகி விடாத படிக்கான தத்துவார்த்த ரீதியான சிந்தனை பரப்புகள் எப்படி விரியக்கூடும் என்பதற்கான ஆலோசனைகள் சில வேளைகளிலே இருக்கக்கூடும். இத்துடன் என்னுடைய இந்த ஆய்வுரையை சுருக்கி நிறைவு செய்து கொள்கின்றேன்.
அன்பர் பேல் தஞ்சன் அவர்கள் விரைவாகவும் விரிவாகவும் நம்முடைய ஆய்வுரையை இங்கே தந்திருக்கின்றார். அவை விரைவாக விரிவாக இருந்தபடியால் விரைவாக இங்கே சொல்லப்பட வேண்டியனவாக இருந்தன. ஆனால் நாங்கள் அவற்றை பற்றி என்ன எங்களுடைய மறுதாக்கம் அல்லது எங்களுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் என்பது சற்றே ஆறுதலாக இதை நாங்கள் இந்த ஆய்வுரையை நாங்கள் எங்காவது வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்பொழுது அது இன்னும் சிறப்பாக எங்களுடைய கருத்துக்களை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்து அடுத்ததாக சோவன்னா பத்மநாதன் அவர்கள் தம்முடைய ஆய்வுரையை இங்கே வழங்கும்படி நான் அவரை வேண்டிக் கொள்ளும்.
தலைவர் அவர்களே, நூலை அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, ஆய்வுரையை செய்து இருக்க சேர்ந்துள்ள வேல்தஞ்சன் அவர்களே, முதல் சிறப்பு பிரதிகளை கையளித்த எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் சிவராமலிங்க பிள்ளை அவர்களே, நூலாசிரியர் ஜெயசீலன் அவர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். சூழ்நிலை சுருக்கமான ஒரு பேச்சை எதிர்பார்க்கும் என்பது எனக்கு தெரியும். எனவே நான் பேச எண்ணியிருந்த பல விஷயங்களை தவிர்த்து மிகச் சுருக்கமான சுருக்கமாக முக்கியமான செய்திகளை மட்டும் பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஆங்கிலத்தில் எழுதுகிற கவிஞர்கள் உள்ளே அனைத்துலக மட்டத்துக்கு பெயர் பெற்ற ஆன் ரணசிங்கா ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மன் கொழும்பில் உள்ள ஜெர்மன் தூதரகத்தில் ஒரு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. அந்த ஓவிய கண்காட்சியை பலர் வந்து பார்த்தார்கள். ஆனும் அங்கே போயிருந்தார். அந்த கண்காட்சியிலே அதிகபட்சம் இடம்பெற்றவை ஹிட்லருடைய தலைமையிலே அரங்கேற்றப்பட்ட யூத இன படுகொலைகள் பற்றிய பிரதிபலிப்புகள். இந்த கண்காட்சி நடந்தது 80களிலே என்று எடுத்துக்கொண்டால், இனப்படுகொலை நடந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு வைக்கப்பட்ட ஒரு கண்காட்சி. இந்த கண்காட்சியை பார்த்த பலர் உள்ளே ஒரு பத்திரிகையாளர் இந்த கவிஞராகிய ஆன் ரணசிங்காவை கேட்டார், வை திஸ் ஒப்சேஷன், ஏனப்பா நெடுக இந்த அழிவு, கொலை, படுகொலை, இனக்கொலை, இதில் ஏனும் கூட மூளை அதுக்கே நிற்குது, ஏன் வெளியில வரையில்லை. அந்த கேள்விக்கு வந்து எழுதினதுதான் இந்த கவிதை. மெமரிஸ் ஆஃப் ஷீல்ட், ஞாபகம் தான் எங்களுக்கு கேடயம் என்று ஒரு கவிதையை அவர் எழுதினார். ஏனென்றால் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்கிற, உங்களுக்கு சகிக்கொணாத, திரும்ப திரும்ப சொல்ல அலுப்பும் சலிப்பும் தருகிற இந்த விஷயத்துக்குள்ளே தான் 600,000 யூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு வசதியண்டா மறந்து போங்க, ஆனா என்னால இதை மறக்கலாது. இந்த ஞாபகம்தான் எங்களுக்கு கேடயம், இந்த இனத்துக்கு கேடயம் என்று சொல்லியது. இந்த பீடிகை என்னத்துக்கு என்றால், இந்த 11 பக்கத்தில் மரத்தல் என்ற ஒரு கவிதையை படித்த பொழுது எனக்கு இந்த யோசனை வந்தது. ஜெயசீலனுக்கு வார விஷயம், வார நினைப்பு, நெரிடல் என்னவென்றால், என்னண்டப்பா இந்த இனம் எல்லாத்தையும் மறந்து இயல்பு நிலைக்கு திரும்பிச்சது மிக வேகமாக. இவ்வளவு சுலபமாயா எல்லாம் மறந்து போச்சு? ஒவ்வொரு மனதின் உள்ளும் இருந்த ரணம் இவ்வளவு கெதியினில் ஆறிற்று. இதயத்தில் அன்றிட்ட தீயும் அணைந்ததுவா? காதுகளுள் அன்றறைந்த ஊலம் அகன்றதுவா? கண்களுக்குள் கல்வெட்டாய் நின்ற காட்சிகள் மறைந்தனவா? அவர் சொல்லுகிற தீர்ப்பு கடைசியில், ஆனாலும் மறக்காமல் சுமக்கோணும் நாம் பெற்ற வடுக்களினை. இந்த வடுக்களை சுமக்க காயம் ஆற வேணும், ஆனால் இந்த வடுக்களை சுமக்க வேணும். ஏனென்றால் மெமரி சவசியில் ஹேன் சொல்லுகிறது மாதிரி, அடுத்த ஒரு சிந்தனை, இதெல்லாம் இந்த அமைதி காலத்தில் பெருந்தெரு திறக்கப்பட்ட காலத்தில் வருகிற சிந்தனைகள். எல்லாம் முடிந்தது போலும், எல்லாம் மறந்தது போலும், எல்லோரும் வந்து இதயங்கள் சங்கமித்து சொல்லாமலும் சொல்லியும் பிரிந்து திரும்ப போகிற இந்த நிலையில் இவருக்கு வருகிற சிந்தனை என்னவென்றால், எல்லோரும் வருகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், ஆனால் உன்னோடு, இந்த நீ என்றது இந்த மண் என்று எடுத்துக்கொண்டால், உன்னோடு உறவாக நான் இருந்தேன். போர் கட்டை அறுத்து வந்த புலவுகளை மேய்கையிலும், வாழ்ந்திருந்த சுற்றம் மழைக்கால எறும்புகளாய் போகையிலும், தெருக்கள் புழுதி தனை கிளற ஆளற்று வாடையிலும், அண்ணாந்து வருத்தபடி ஏதோ ஒரு துணிவில் இருந்தேன் நான் உன்னோடு, நான் இருந்தேன். நீ புண்பட்ட வேளை விட்டு போனவர்கள், கவர்ச்சி பொங்க வண்ணங்குலுங்க வடிவொளிர நாகரிகம் மின்ன பல புதிர்கள், அவர்கள் அளவளாவ புன்னகைத்துச் சிரிக்கின்றாய், நீயும் பகட்டுகளின் பின் பழசை மறைந்தாயோ என்பது கேள்வி. இங்கே ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட ஒரு கவிதை இந்த ஓமமும் வேள்வியும் என்பது. காண மணியோசை காற்றை உசுப்பிட்டு, பேரிகைகள் கொம்பு பெரிய பறை சங்கு முர சுடுக்கின் ஓசை மூலைகளில் கேட்கிறது. தலைவாசல் தொடக்கம் சதிராடும் தோரணங்கள் கலையாடும் காற்றோடு கைகுலுக்கிக் கொண்டுள்ளன. வாழைகள் பிரசவித்த வலியோடும் குலையோடும் நாற்று செய்யும் கட்டப்பட்டு துடித்துள்ளன. நடுவில் ஒரு ஓம குண்டம், நாயகர் நாம் என பொங்கி படமெடுக்கும் 100 பாம்புகளாய் ஓமத்தி சுவாலைகள் நெய்யுண்டு சுடர்ந்து எரிந்துள்ளன. சுற்றிவரையாக துணை பொருட்கள் அவிசொறிந்து சற்றும் தளராமல் சரளமாக மந்திரங்கள் சாத்தி சுடரால் ஜொலிக்கும் முகங்களுடன் சாஸ்திரிகள் ஒவ்வொரு தரமும் அவர்களது கைகள் அவிசொறிய உள்ளுதடி. முழு கவிதையும் படிக்க நேரமில்லை. இங்கே இவர் சொல்லுகிற அதற்கான விடுதலைக்கான எழுச்சி இதை இந்த ஓமமும் வேள்வியும் என்ற கவிதையிலே குறியீடாக சொல்லி போகிறார். வேல்தஞ்சன் பேசும் பொழுது இந்த பல விஷயங்களை சொன்னார். தலைவர் சொன்ன போல இது விரிவாக அவருடைய விமர்சனத்தை எழுத்தில சமயம் நம்பிக்கை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விஷயம் அது ஒரு புறம் இருக்க, அந்த எங்களுடைய சமயம் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து வருகிற விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு மேலும் ஒரு பரிமாணம் தந்து இந்த விஷயங்களை சொல்லுகிறதான் ஜெயசீலன் இதுல வெற்றிகரமாக கையாண்டுள்ள ஒரு உத்தியண்ட எனப்படுகிறது. இந்த ஓமமும் வேள்வியும் என்பது அப்படியானதுண்டு. அவர் இந்து சமயம் சார்ந்து வருகின்ற ஓமகுண்டம் அதை அங்கே மந்திரங்கள் சொல்லுகிற சொல்லிக்கொண்டு வீட்டிலிருந்து அவிப்பொருள்களை சொல்லுகிற சாஸ்திரிகள் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு போனாலும் அவர் பேச வருகிற பொருள் வேற பொருள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. இந்த உத்தி பல இடங்களிலே ஜெயசீலன் கையாண்டுள்ளார். அடுத்தது குறிப்பாக இந்த வெளியீட்டு விழாக்கள்ல நானும் பேராசிரியர் சண்முகதாசும் பேச நேர்ந்தால் அவர் என்னை முந்திக்கொண்டு எனக்கு மிக பிடித்த கவிதைகளை சொல்லிவிடுகிறது வழக்கம். இது ஒன்றும் செய்யலாது. எங்கள் ரெண்டு பேரையும் ஒரே மேடையை கூப்பிட்டால் இது தவிர்க்கலாம். ஏனென்றால் அவருக்கு பிடிக்கிறது எனக்கும் பிடிக்கும். இதுதான் கஷ்டங்களும் வேற ஒன்றும் இல்லை. இந்த பாட்டனும் பேரனும் என்றது எனக்கு மிக பிடித்த கவிதை. அதை நான் திருப்பி சொல்ல இல்லை, தவிர்த்துக் கொள்வேன். அதை குறிப்பிட கேட்கிறதுனா அன்பிற்குழைந்த அரிய தமிழ் கவிதை என்றது இந்த பாட்டனும் பேரன். எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. ஒரே ஒரு நாள் வானொலியிலே ஐபிசியா இருக்கவனும் ஒரு அதிகாலை பொழுதுல கேட்டன் ஒரு பாட்டு, ஜெயபாலன் எழுதினது. இதை நான் எழுத்துல படிக்கல, அனுபடிய மேற்கோள் காட்ட தெரியாது. அதன் சாராம்சம் இதுதான். என்னுடைய பாட்டன் நட்ட மாமரத்தில இருந்து நான் பழம் பிடுங்கி இப்ப சாப்பிடுறேன், என்னுடைய பேரனுக்கு எவன் மரம் நடுவான் என்று சொல்லி ஒரு கவிதை. வாய்ஸ் ஜெயபாலனுடைய. இதுதான் எங்களுடைய இனத்தின், எங்களுடைய இருப்பின், எங்களுடைய மண்ணின் அவலத்தை மிகச்சிறப்பாக சொல்லுகிற ஒரு ஒரு விஷயம். இந்த 95 அக்டோபருக்கு பிறகு பனைகள் தரிபட முந்தியே எனக்குள்ள நெருடி கொண்டிருந்த விஷயம் இது. அது பெருமைக்காக சொல்ல இல்லை. ஏனென்றால் எங்களுடைய முன்னோர் நட்ட பனை மரங்களினுடைய பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் மரம் நடுவதாக இல்லை. அப்படி சொல்லுகிறதா இருந்தால் மில்க் வைட் கனகராஜா சொல்லவனும் அந்த மனுஷன் லொரியில பனங்கொட்டி ஏற்றிக்கொண்டு திருக்கோயில் மட்டும் போனான். தலை வணங்கவன் போர் வர முந்திய. அப்ப இது எல்லாத்துக்கும் இதங்களால முடியாத காரியம் இல்லை. நாங்கள் செய்ய தவறிய கடமை சுட்டிக்காட்டு. அது பனைமரம் கூட ஒரு குறியீடாக இருக்கலாம். ஜெயசீலன் பாடினது மாம்பழமாக இருக்கும், மாமரமாக இருக்க வேணும். ஆனால் இந்த பாட்டனும் பேரனுமோட பேராசிரியர் சொன்னபடி அதில் வருகிற அந்த வாழ்க்கையினுடைய ஒன்றிப்பு லைப்பு மேல பேரன் என்றால் இந்த அவன் பேரை உடையவன் தான் பேரன். முந்தி இந்த பேர் வைக்கிற வழக்கம் இருந்த பேரண்ட பேரை பிள்ளைக்கு வைக்கிறது. இப்ப வைக்க மாட்டோம் இல்லோ. ஹிந்தி மயப்பட்டு நவநாகரிகமா கொஞ்சம் மேல இதுகள் டஷ் புஷோட வர வேணும். என்னண்டு பேரை வைக்கிறது நாங்கள் வைக்க மாட்டோம். பேரண்டே பேரை வச்சா பிள்ளை வேலு பிள்ளையண்டு பேரை வச்சா என்ன செய்யும், கஷ்டம். ஆனா இந்த பேரனுக்கும் பேரனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை, அதை உண்மையிலே அந்த கவிதையை படிச்சு முடிக்கின்ற பொழுது நான் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். அவரும் இதே மாதிரித்தான் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னென்றால், நீ இவ்வளவும் எனக்கு நீ பாட்டா செய்த, என்னுடைய பேரனுக்கு நான் எதை செய்கிறது, எதை வச்சிருக்கிறேன். இந்த முதுசம் என்ற ஒரு கவிதை வருது, அதிலும் இதே பிரச்சனை. நாங்கள் என்னத்தை விட்டு போகிறோம், அந்த முதுசத்திலே ஒரு பெரிய லிஸ்ட் வரும், எங்களை தாம்பாளம் குத்துவிளக்கு இதுகள் பட்டகம் இப்படி விஷயம். அக்கறை இருக்கிறதால சிறு வயதிலே, ஒரு 8-10 வயதில் நான் விளையாடி திரிந்த என்னுடைய மாமனார் வீட்டில் ஒரு சின்ன பட்டகம் பன்றி முள்ளால அடுக்கி அழகுபடுத்தல் முழுப்பட்டையும் பன்றி முடியல, பிள்ளையும் கருப்புமா மிக சிறப்பாயிருக்கு. அதுக்கு பூட்டு இதுகள் எல்லாம் கொண்டு ஒழுக்கி எல்லாம் போட்டு உள்ளுக்கு நகைகள் வைக்கக்கூடிய முறை. அது எந்த மாதிரி எங்கெங்க போச்சோ தெரியும். அது முதலே அழிவு வர முந்தியே போயிட்டு. இப்படி நாங்கள் எதை முதுசமாக எங்களுடைய தலைமுறைக்கு கொடுக்க போகிறோம் என்றது இந்த முதுசம் என்ற கவிதையிலும் இந்த கேள்விகள் வருது. இதை கேட்டு பாருங்க. உறுதிகளின் பழங்கட்டு உருத்திராட்ச மாலை ஒன்று, பாட்டாவின் பாட்டா பாவித்த மிதிவடிகள், எப்போ எழுதி வைத்த ஊலை சுவடு சில, முப்பாட்டன் பேர் பொறித்த பித்தளை தாம்பாளம், யந்திரத்தகடு, எவரினதோ சாதகங்கள், துண்டாமணி விளக்கு, சருவங்கள், முனைமழுங்கா குத்துவாள், குட்டம் குடமொன்றுள் பழைய செப்பு நாணயங்கள், வெத்திலை செல்லம், துருப்பிடித்த பாக்குரல், சத்தகங்கள், உக்கிச் சிதைந்த சிறு கடகம், வெள்ளிச்சருகை, வேலைப்பாடுடன் கிழிந்த கொள்ளு பேத்தியின் கூரை, கொலுசு, ஒரு மெட்டி, ஒல்லாந்தர் காலத்து மண்பூஜா, கையுடைந்த கண்ணன் சிலை, திகைத்தேன். இவை தங்கள் முதுச வாழ்வின் ஆதாரமாய் முன்னோர் விட்டுவிட்டு சென்றுள்ளார். நாளை நான் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க என் வாழ்வின் முதுசம் என இருப்பவைகள் எத்தனையோ. ஒருமுறை பேராசிரியர் சுப்பிரமணியன் சொன்னார், என்னுடைய கவிதைகளை படிச்சுட்டு உமக்கு ஒரு லிஸ்ட் பண்ற குணம் இருக்கு காணும் படிச்சா. இந்த முன்னாள் பாய்ச்சல் வந்த பொழுது சனம் அள்ளுப்பட்ட பிறகு மூட்டை முடிச்சு முளகாய் பழம் பிதுங்கின் சாக்கு பாய் ஓலை சாக்கு ஆடு கோழி தலையணை பாய் இப்படி என்ற ஒரு லிஸ்ட் அது பாட்டில் தமிழ் கவிதையில் வந்து கொண்டு அதையும் தூக்கி அடிக்கிற மாதிரி ஜெயசீலன் லிஸ்ட் அதுதான் சொல்ல வருகிறேன். அப்ப லிஸ்ட போடுறது நல்லது போல இருக்கு. அடுத்த இந்த முகங்கள் என்ற கவிதையை பற்றி நான் குறிப்பிடுவேன். மிக எளிமையாக இந்த கவிதைக்கு உரிய ஒரு தலை சிறந்த பண்பு சொல்றது குறிப்பால உணர்த்துதல் என்று பழைய இதுல சொல்லுவார்கள். சொல்லாமல் சொல்றது, நேர சொல்லாமல், அதுதான் நயம், அதுதான் சுவை இருக்கும். உங்கள் முகங்கள் உள்ளனவா எங்கெனிலும், உங்கள் பாட்டுகளில் உங்கள் முகங்கள் இல்லை, உங்களது ஆட்டத்தில் உங்கள் முகங்கள் இல்லை, உங்களது பேச்சில், உங்கள் நடைமுறையில், உங்கள் உடையில், உங்கள் உருவத்தில், உங்கள் தலைமுடியில், உங்கள் நகமுதற்றில், உங்கள் உணர்ச்சி வெளிப்பாட்டில், அவை அரங்கில், உங்களது நாடகத்தில், உங்கள் சினிமாவில், உங்கள் எழுத்துக்களில், உங்கள் கவிதைகளில், உங்கள் ரசனையில், உங்கள் உணர்வுகளில், உங்கள் நகரில், உங்கள் கடைத்தெருவில் உங்கள் முகங்கள் உள்ளனவாங்கெனிலும். உல்லாசம் பூக்கிறது உலகமயமாத நிலை பல்லோரும் ஏத்த பணிதல் எங்கள் தலையெழுத்து. நான் சொல்லி நீர்களீர், நான் எனக்கே சொல்லுகிறேன், முன்னேற்றத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும், ஆனால் முன்னேற்றத்துக்காய் முகமிழத்தல் முழுத்தவறு. இது இந்த விஷயம் உடன்பாடா இருக்கும் நினைக்கிறேன். இது உலகமயமாதலை பற்றி பேராயிரம் குறிப்பிட்டார். அதை பற்றி முன்னேற்றத்துக்காக எங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது என்று. அடுத்த இந்த மன அவர் அவதாரம் என்றது, இந்த ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு விளையாடுறது. எந்த மனது எடுக்கும் அவதாரம் ஒன்று இரண்டல்ல, உவமைகளும் கொஞ்சமல்ல. எந்த மனப்புறா எண்திசை அளந்து மீண்டும் இன்று பறக்க என மீறி சிறகடுக்கும். எந்த திருட்டு மனம் எதிலெதிலோ பிறரினது சொந்த பொருட்களிலோ ஆசையுற்று கவர்ந்து வந்து எந்த நிதியத்தின் இருட்டறையில் ஒழித்து வைக்கும். எத்தனையோ வடிவங்கள், எத்தனையோ அவதாரம், அவதாரம் என்றுதான் சொல்லியிருக்கார். அவதாரம் கொடுத்து சொல்லிக் கொண்டு போகிறது. இனி இங்க சாவே பஞ்சாச்சிரம் அவர்கள் சொன்னது போல இருந்தது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு ஒரு தத்துவ போக்கு ஆயரும் சொன்னார். இது ஜெயசீலனுக்கு இளம் வயதிலேயே ஒரு தத்துவ போக்கு, ஒரு தத்துவ பார்வை இருக்கின்ற, அது எல்லாருக்கும் வரும். கனவு போன்றையும் மானிட வாழ்க்கையை கவிதையாலே எழுத முனைந்தனன். மனித வாழ்வதன் மேடுகள், பள்ளங்கள், வலிகள், வெற்றிகள் பாட எழுந்தனன். மனது என்றிடும் மர்ம பொருளதன் மையம் தேடி வரிகள் செதுக்கினேன். நனவு நித்தம் துவைத்து எடுக்கவும் நைந்து போகாது சந்தம் சமைக்கிறேன். இப்படி மிக அமைதியாக எங்களுடைய மரபுகளை வந்த கவிதை ஓட்டத்திலே கலி கட்டளை கழிப்ப வகையிலே இந்த வாழ்க்கை என்றது குறித்து ஒரு தத்துவமாக இந்த பாசக்கயிறு என்று சொல்லியிருக்கிறார். இந்த பாசக்கயிறு ஒரு ஒரு பிரித்து பாசக்கயிறு என்று பாச ஒரு டேஷ் கயிறு என்று சொல்லி இந்த பாச கயிறு தன்னுடைய கவிதை கொள்கையை பற்றி சொல்லுவார். ஜெயசீலனுடைய கவிதை கொள்கை என்ன? இங்க சாவே பஞ்சாச்சிரம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது கவிதை தொகுதியில் இருந்த ஒரு அமைப்பை விட இதில் கொஞ்சம் நெகிழ விட்டு கவிதை செய்திருக்கிறார் என்று. சில விஷயங்கள்ல எனக்கு முதலாவது கவிதை தொகுதி கூட பிடிக்கும். சில நல்ல கவிதைகள் அதில், இவற்றை விட நல்ல சில கவிதைகள், அது நல்ல சில கவிதைகள் அதில் உண்டு. அவருடைய கொள்கை என்ன என்று கேட்டால், காட்டெருமை நின்றன் கவிதை பயிர் நிலத்தை வேட்டையிடும் வரைக்கும் விட்டு வைக்க முடியாது. காட்டெருமை தன்னை கட்டி வைக்க வல்லதொரு நீட்டு கயிறுக்காய் நேர்கின்றேன். அது எனது பாட்டன் வழிவந்த பழமரபு. அதன் பயிரை காக்கும், தொடர்ந்து வளர்த்தெடுக்கும் நம்புகிறேன். இது அவருடைய கவிதை பற்றி அவருக்கு இருக்கின்ற, அதாவது மரபு பற்றி அவருக்கு இருக்கிற ஒரு சிந்தனை. இன்னொன்று, கவிதை எனக்கு கவச குண்டலம் போல, கவிதை எனக்கு ஒரு கைவாளினை போல, கவிதை எனக்கு ஒரு கன்னி துணை போல, கவிதை எனக்கு ஒரு கருணை மடி போல, கவிதை எனக்கு ஒரு கற்பக தரு போல, கவிதை எனக்கு ஒரு கடவுள் நிழல் போல, கவிதை துணை இருக்க கலங்கி மரணிக்கேன், கவிதையினை கொண்டன் கவலை கலைப்பது போல், கவிதையினும் பாலம் ஏறி வந்துங்கள் கண் துடைப்பேன், கவிதையினால் இந்த ககனத்தை நான் அளப்பேன், கவிதை பயன்களினை பெற்று ஊரின் கண் திறந்து என் கவிதையினும் வெளிச்சத்தால் இயற்கை இன்றும் கடுமிருட்டுள் மறைத்து வைத்த மர்மங்கள் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று மிக்க நம்பிக்கையோடு ஆயர் அவர்கள் அதை குறிப்பிட்டார்கள். இந்த நம்பிக்கை, இந்த துணிவு, இந்த தெளிவு, பாரதி சொன்ன மாதிரி அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியர சாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், இதெல்லாம் வேணும் என்று கேட்டு அத்தகையது ஒரு தெளிவு அவருக்கு இருக்கிறது. இந்த தெளிவு பற்றி இந்த நிஜம் என்ற ஒரு கவிதையும் ஒரு படி மேலே சொல்லும். அதை பற்றி இங்கே நான் நேரம் கருதி அதை விட்டு, ஒரு கவிஞனுக்கு எல்லாம் இப்ப வேல்தஞ்சனுடைய பேச்சில் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் எல்லாம் மிக சீரியஸான பேச்சு. அது எழுதி படித்தபடியால் அது ஆக மிக கனமாக இருக்குது. அதை வச்சு நாங்கள் ஒரு இடத்தை வச்சு ஆராய வேண்டிய விஷயம். கவிஞர்கள் எப்பவும் சீரியஸா இருப்பார்கள் என்றில்ல, சீரியஸா ஆவேசம் வந்து நண்டு குமுறி கொதிச்சு வெடிச்சு விகசித்து இப்படி எல்லாம் செய்வார்கள். சில வேளை சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்பார். மகாத்மா காந்தி, அவர் கவிஞர் இல்லை, மகாத்மா காந்தி ஒரு முறை அவர் பாரத நாடு முழுதும் யாத்திரை செய்து கொண்டிருந்த அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு டா முழுதும் 12 மணி மனுஷன் இருந்து குடைஞ்சு குடைஞ்சு பட்டியெல்லாம் தேடுது. அப்ப இந்த மீரா பெண்ணும் யாரோ அவருக்கு துணையாக இருந்த அந்த பிள்ளைகள் கேட்டார்கள், பாபு என்ன தேர்றீங்களே? இல்ல என்னாச்ச பையன், ஒரு குட்டி பென்சில் தந்தவன் அதை தேர்றேன். குட்டி பென்சில், நாங்கள் முந்தி படிக்கிற காலத்தில் எலி புழுக்க பென்சில் என்று சொல்றோம், அந்த குட்டி பென்சிலை காந்தி தேடிக்கொண்டு இருக்கிறார். இதுகள் கொண்டு வந்து ஒரு பென்சில் பெட்டியை வச்சதுகள் நீங்கள் இதுலயே உண்டு, அது வேணும். அந்த பையனுக்கு அந்த பென்சிலை நான் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் எந்த பென்சில் தந்தாலும் எனக்கு ஈடாகாது. இப்படி ஒரு கிருக்குத்தனம். இது மாதிரிதான் கவிஞர்களுக்கும் ஒரு கிருக்கு இருக்கும். ஜெயசீலன், எனக்கும் அது கொஞ்சம் உண்டு. இந்த நாயை பற்றி நாங்கள் கவிதை எழுதினது உண்டு. வீடு பெயர்ந்த ஒரு கவிதை நாங்கள் இடம்பெயர்ந்து போய் இழந்த நாயை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறோம். பிறகு பெண்ணாய் எடுத்த பிறகு பெருந்துயரம் உண்டு, பெட்ட நாய்க்குட்டிய தெருவில் விட்டு அது அடிபட்டு சாகிற அவலத்தை எழுதியிருக்கிறேன். உபகுப்தன் ரெண்டு, அதுவும் இன்னொரு நாயை பற்றி பாட்டு எழுதியிருக்கோம். இப்ப ஜெயசீலனும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை, அவரும் நாயை பற்றி எழுதியிருக்கார். இந்த நாய் பிடிக்க வண்டில் வரும் பாருங்க, நாய் வண்டில் அது வரைக்க படுற அவஸ்தை. இதுல என்ன சோகம் என்றால் இந்த நாய்க்குத்தான் பிடிபெறப்போறோம். இது நோமலான நாய், நாய்க்குத்தான் பிடிபெறப்போறோம், அதுல உள்ள ஆபத்து தெரியாது. அது கண்டபாடு கட்டறுத்து கொண்டு ஓடி தெரியுது, இவர் தவிச்சு கொண்டு நாய்க்கு பின்னுக்கு தெரிகிறது, இதுதான் பிரச்சனை. அது எப்படி இருக்கும் என்றால், அதை அவரே சொல்ல வேணும், காலையிலே நித்தம் கடன் முடித்தும் மனம் பதறும். ஏனென்றால் காலையிலே எம் தெருவில் வண்டிலுடன் நாய்பிடிகாரர்கள் நாட்டாமை செய்வார்கள். ஊர் நாயை வீட்டுக்கு ஒளித்தோடி சுதந்திரமாய் தன்பாட்டு சுற்றும் தருதலையாய் நாய்களினை சின்னஞ்சிறு குட்டிகளை சுருக்கிட்டு பிடித்து கொண்டு சென்றடித்து கொள்வார்கள். விசன் நாய்தான் என்றல்ல, பிடித்ததனை அழிப்பார்கள். இதை கண்டால் கன்றாவியாயிருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி இவர் அதுக்கு என்ன செய்யணும், நாயை கட்ட வேணும். இரவுகளில் அவிட்டுவிடும் என்னாயை ஒருவாறு பிடித்து கட்டுவதும், காலையில இவருக்கு காலை கடன் இதுதான், கட்டுவதும் காலை கடனாகும். ஆனால் நாய்க்கு இது பிடிப்பதில்லை, தன்னை கட்டி அடக்குவதன் நாய்க்கு பிடிப்பதில்லை. நான் கட்டி விட்டிருந்தால் கத்தி குளரும், சங்கிலியை அறுத்தலையும் கட்டட்டு திரியும், நான் பிடிக்க பின்தொடர்ந்தால் ஓடும், என உச்சி ஓடிவிடும். நாய் வண்டி போகையிலோ பின்னாலே போகும் குலைத்தபடி. அதை பிடித்து கட்டுவதன் நாய் பிடிப்போருடன் பேசி அதை காக்க முயல்வதும் ஐயோ பெரும்பாடு. ஒவ்வொரு தடவையும் நான் போராடி என்னை காக்க துடித்திடுவேன், நாய்க்கு அது விளங்காது. விட்டேத்தியாய் திரிந்து பிடிபட்டால் அதன் நெற்றி பொட்டில் மரணம் பொறிக்கப்படும் என்ற நாய்க்கு விளங்காது. என்னை சபித்தபடி கட்டிவிட நான் கலைக்க என உச்சி போகிறது. ஒரு மெல்லிய உணர்வு. டி எஸ் எலியட் என்ற ஆங்கில மகாகவி பூனையை பற்றி ஒரு ஒரு கட்ட பாட்டுகள் எழுதி வச்சு அவனுக்கு பூனை உண்டாகும். இப்படி இதுகள் எல்லாம் அந்த லைட்டர் சைட் ஆஃப் லைஃப் என்று சொல்றது, வாழ்க்கையினுடைய மற்ற பக்கம் மறுபக்கம். இதுகள் எல்லாம் சேர்ந்த கலவைதான் எல்லா விருப்புகள் வெறுப்புகள் ரசனைகள் கோபதாபங்கள் நிராசைகள் எல்லாம் சேர்ந்த மொத்த கூட்டு கலவைதான் கவிஞன் என்றதை அதையும் இந்த தொகுதி சொல்லும் என்று சொல்லி மிக ஒரு அளவு சுருக்கமாக பேசியிருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு அளவுக்கு இந்த தொகுதியில என்ன இருக்கின்றதை எட்டி பார்க்க ஏற்கனவே சொன்னவர்கள் சொல்லாத சில கவிதைகளை சுட்டி இந்த ஆய்வுரையை ஆற்ற முடிந்தது. ஒன்றை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கணும். ஒருவன் இது இடக்கால் சும்மா ஒரு கற்பனைக்கு இந்த வச்சு கட்டி கர்ண பரம்பரையா வார கதை, இந்த சீத்தல சாத்தனை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். என்னண்டா பிள்ளையா பாடுறது பிள்ளையா எழுதுறதுகளை எல்லாத்தையும் கண்டா அந்த தலையில எழுத்த கையில் எழுத்தாணி தானே இருக்கும், அதால குட்டி கொள்ளும், அதாலே அவரை சீத்தலை சாத்தன் என்று சீ பிடிக்கிற தலை அப்படி சொல்றது. இந்த சீத்தல சாத்தன் புண்ணார்னது திருக்குறளை படிச்சான். மலைக்குத்து மால்யான வள்ளுவர் முப்பாலால் தலைக்குத்து தீர்வு சாத்தற்கு சொல்றது. மூன்று விஷயமா சொன்னாங்க பாருங்க, இந்த சுக்கு மிளகு திப்பலிய மூண்டையும் கலந்து மணந்தா தலையீடு நிற்கும், இது வைத்தியம் வாகடம். சீத்தலச்சாத்தன் தலையடி தலைப்புண் ஆறுனது திருக்குறள் முப்பால், அதிலும் மூன்று விஷயம் அதை படிச்சு. இது ஏன் இங்க சொல்வேன் என்றால், இந்த காலத்தில் எழுதப்படுகிற பல கதைகளை படிக்கிற பல கவிதைகளை படிக்கிற வேளையில எனக்கு ஒரு ஆறுதல் என்னண்டா, இந்த கையில் எழுத்தாணி இல்லையான். வசனத்தை சும்மா முடிச்சு போட்டு கவிதை என்று பம்மாத்து பண்ணி காட்டும், மிக கஷ்டம் சங்கடம் சொல்லலாம். ஆனால் அந்த கவலை எல்லாம் தீர்ந்தது ஜெயசீலன். இந்த தொகுதி மட்டுமல்ல, ஜெயசீலன் ஆரம்பம் முதலே எழுதி வருகிற கவிதைகளை படித்து என்று ஒன்றை சொல்லி அவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. தம்முடைய கவிதை பணியை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.
பதிலுரை நன்றியுரை ஆகிய இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. அதற்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு சின்ன குறிப்பை சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது இன்று வெளியாகிய ஜெயசீலனுடைய புத்தகம், நான் நினைக்கின்றேன் அவர் சென்ற ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு இடையிலே எழுதிய கவிதைகள் மாத்திரம்தான். அப்ப இதற்கு முன்பு அவர் எழுதிய கவிதைகள் பல இருக்கின்றன. அதேபோல இதற்கு பின்னர் அவர் எழுதப்போகின்ற கவிதைகள் பல இருக்கின்றன. அவர் எழுதப்போகின்ற கவிதைகளை நாங்கள் எதிர்பார்த்து இந்த இன்றைய நிகழ்ச்சி அவர் எழுதப்போகின்ற கவிதைகளுக்கு வளம் கூட்டி உதவி செய்யும் என்று நாங்கள் நம்பி இந்த குறிப்பிடையோடு இறுதி நிகழ்ச்சியாக அந்த பதிலுரையை வழங்கும்படி ஜெயசீலனை கேட்டுக்கொள்வோம்.
இன்று இந்த இரண்டாவது தொகுதி வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது கவிதை தொகுதி வெளியீட்டு எங்களுடைய கனவுகளின் நெல்லை என்ற தொகுப்பை செய்தோம். அது நமது முதல் அனுபவம். அதில் பெற்ற பாடங்களை தான் இந்த தொகுப்பிலே ஓரளவு நிறைவேற்றி செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். என்றாலும் இது ஒரு முற்றுமுழுதான முழுமையான தொகுப்பு அல்லாட்டி கவிதை என்று சொல்வதற்கு இல்லை. இதன் அடுத்த படியாக இன்றைய விமர்சனங்கள் இன்றைய ஆலோசனைகள் இன்றைய அனைத்து நிகழ்வுகளும் எமது அடுத்த தொகுதியை நகர்த்துவதற்கு அல்லது சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு உதவும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே இன்று சொல்லப்பட்ட இவ்வளவு விடயங்களுக்குமான விளக்கம் சொல்லுவது என்பதிலும் பார்க்க அடுத்த தொகுதியை இன்னும் தெளிவாக அல்லது அடுத்த வருங்காலத்திலே கவிதையோ என்னத்தையோ சரியான முறையிலே மேலும் நகர்த்த உழைக்கலாம் அல்லது அது ஏதோ ஒரு முறையில் நகர்த்தலாம் என்று நோக்கிய ஒரு சிந்தனையாகத்தான் எனது பதிலுரை அமைகிறது. இதைவிட சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, நேரமும் அகாலம் ஆகிவிட்டது. மேலும் இந்த முயற்சி எனக்கு மூன்று பேர் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். நன்றி உரையையும் சேர்த்து சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த முயற்சி இந்த தொகுப்பை செய்யலாம் என்று நான் எங்கிருந்தோ கேட்ட போது அவரும் எங்கேயோ இருந்தார். ஆனால் இங்கே வந்து என்னோடு இன்று வரை மிகப்பெரிய பலமாக எனக்கு விளங்கியவர் எனது இனிய இளவல் ஸ்ரீதரன். அவரை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுகிறேன். அடுத்து இந்த தொகுதியிலும் என்னிடம் பல எழுத்து பிழைகள் வசன பிழைகள் பல இருந்தன. அதை நான் முதல் தடவை எவ்வாறு எனது அண்ணன் ஜே கி ஜெயசீலன் அவர்களிடம் கொடுத்து திருத்தியனோ அதே மாதிரி அவர்தான் அந்த தொகுப்பிலுடைய சிறு சிறிய பிழைகளில நிவர்த்தி செய்திருந்தார். அவரையும் இச்சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறேன். மேலும் இந்த விழாவிலுடைய அசைவியக்கமாக தொழிற்பட்ட நண்பன் சபேசன் அவர்களையும் எனது நல்லூர் அடி நண்பர்கள் அவர்களை விசேஷமாக சின நண்பர்கள் என்று நாங்கள் சொல்லியுள்ளோம். அனைவரும் இங்கே வந்து கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து கொண்டு நன்றியுரையாக இன்றைய வரவேற்புரையை வழங்கிய எனது நண்பன் ஒரு ஆத்மார்த்த நண்பராக இருக்கிற திருக்குமார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து வாழ்த்துறை வழங்கிய நான் முதல் முதல் ஆளுந்து கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்து கவிதையை எழுதியிலிருந்து எனக்கு ஒரு தூண்டியாக இருந்த சாவை பஞ்சாச்சரம் அவர்களுக்கு எனது நன்றிகள். மேலும் தலைமை உரை என்று சொல்லும் பொழுது எனக்கு அவரை விட்டால் அடுத்தொருவரை தேடுவது என்பது பெரிய இக்கட்டாக இருக்கும். முருகையன் ஐயா அவர்கள் அவர்களிடம்தான் நான் என்னுடைய கவிதையினுடைய முக்காவாசி விஷயத்தை கற்றது. அவரை இங்கே நாங்கள் கட்டாயம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதிலே எனக்கு மிகவும் உறுதியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையேற்றதுக்கு நன்றிகள். மேலும் இந்த வெளியீட்டுரையை வழங்கிய நூல் அறிமுக உரையை வழங்கிய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் பல வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இங்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு நன்றிகள். மேலும் திரு எமது பேராசான் கான சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லாமலே வந்து செய்யக்கூடியவர். அவர் எங்களுடன் ஒன்றாக கலந்தவர். எனவே அவருக்கும் ஆனாலும் வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றிகள். மேலும் ஆய்வுரையை மிக காத்திரமான முறையில் வழங்கிய வேல் தஞ்சன் அவர்கள், பேராயர் அதிவன எஸ் ஜெகநேசன் அவர்கள், கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களுக்கும் எனது நன்றிகள். மேலும் நாம் அவரை இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டியிருந்தோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அதற்கு சற்று மறுப்பு தெரிவித்து ஆனால் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மங்கள விளக்கேற்றி சிறப்பித்த எமது ஆதர்ச கவிஞர் மதிப்புக்குரிய புதுவை ரத்னவுரை அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் சிறப்பு பிரதிகள் பெற்றவர்கள் கலந்து கொண்டு இந்த கடைசி என்னுடைய இந்த உரையை கூட கேட்டு செல்லாமல் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை இனிதே நிறைவேற்றுகிறோம். நன்றிகள்.